நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் அந்த நினைவு நாளை நம்ம தகுதியோடு அதை அனுசரிக்க கடந்த நாட்களிலே நமக்கு அப்படிப்பட்ட சத்தியங்களை தேவன் நம்ம போதித்து கொண்டு வருகிறார். அந்த நிலையிலிருந்து கூட இந்த நாள் கூட அப்படிப்பட்ட சத்தியமாக ஏற்கனவே ஒரு கல்சனிக்கராக அந்த தொடர் பாடமாக வகுப்புகளாக நம்ம பார்த்து வருகிறோம். ஜெஸ்மனி டூ கல்வாரி வரை அந்த பாடத்தின் தலைப்புகளாக நம்ம பார்த்து வருகிறோம். இந்த நாள் கூட அதன் தொடர்ச்சியாக அந்த பாடங்கள் எங்களுக்கு கூட காணப்படும். அது இயேசுவின் சோதனையில் அந்த வார்த்தையிலிருந்து இந்த நாள் கூடிய சத்தியம் காணப்படும். அந்த சத்தியத்தை எடுக்கும்படியாக நம்மத்தில் காணப்படுகிற சகோதரர் திண்டுக்கல் வந்திருக்கிற அருண் சகோதரர் வந்திருக்கிறார்கள். அவர்களுக்காக கூட தேவனுடைய சமூகத்திற்காக நன்றி செலுத்துகிறோம். தேவனுடைய கிருபையினாலே இதனுடைய சாதனங்களை நம்ம கேட்க நம்முடைய சிந்தைகளை தேவனுக்கு முன்பாக ஒருமுகப்படுத்தி வார்த்தைகளை கவனித்து அதன்படி ஜீவிக்க தேவன் தாமே நமக்கு கிருபை செய்வாராக. இப்பொழுது திண்டுக்கலிலிருந்து வந்திருக்கிற சகோதரர் அருண் அவர்கள் தேவனுடைய சத்தியங்களை கொண்டு வரும்போது சகன சாபம் நம்மோட
நம்முடைய அருமையினாலும் நம் அனைவருக்கும் கிருபையும் சமாதானம் உண்டாவதாக. கிருபையாக இந்த நேரத்துல ஒன்று சேர்த்து நம்முடைய தேவனுக்கு நன்றிகளின் சோத்திரங்களையும் நாம எடுத்துக்கொள்வோம். சன்மான சகோதர சகோதரிகளே, நம்முடைய கர்த்தர் இயேசு கிறிஸ்து வார்த்தைகளை அப்போஸ்தலனாகிய பவுல் நமக்கு அங்கு சொல்லும் பொழுது என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். இந்த வார்த்தையை நாம் அடிப்படையாக வைத்து கர்த்தரேசுடைய மரணம் அவர் பட்ட பாடுகளை நாம் ஒரு ஸ்டடியா நாம் என்ன பண்ணிட்டு பார்த்து கொண்டு வருகிறோம். அப்போ இந்த ஸ்டடியில நம்ம ஏற்கனவே சொன்னதுபடி ரெண்டு விஷயங்களை தியானித்துக் கொண்டு இருக்கிறோம். மிக முக்கியமான முதல் விஷயம் கர்த்தருடைய பாடுகள், இரண்டாவது விஷயம் நமக்கு அதில் இருக்கக்கூடிய ஒரு பங்கு. அப்போ நமக்கு இருக்கக்கூடிய பங்கு நம்ம கடந்த ஞாயிற்றுக்கிழமை பார்த்தோம். பட் இருந்தாலும் நம்முடைய தொடர்ச்சி முழுக்க முழுக்க கர்த்தரேசு கிறிஸ்துவை பற்றியதாக இருக்கிறது. ஸோ இந்த ஸ்டடியை நாம் என்ன பண்ண போறோம்னா, இன்றைய நாளில் நம்ம கர்த்தரேசு கிறிஸ்துப்பட்ட பாடுகளை நம்ம தியானிக்க இருக்கிறோம். சன்மான சகோதர சகோதரிகளே, இது ஒரு ஸ்டடி பார்த்தீங்கன்னா, இது கண்டிப்பா 6 வாரங்களில் பண்ணக்கூடிய ஸ்டடி கிடையாது. இது நிதானமாக பொறுமையாக ஸோ ஒவ்வொரு வசதிகளோட நம்ம ஆராய்ச்சி பண்ணி பார்க்க வேண்டியதாக இருக்கிறது, சில தியானிக்க வேண்டிய விஷயங்களா இருக்கிறது. நம்ம நம் கையில் இருக்கக்கூடிய நாட்கள் வெறும் 6 வாரங்கள் என்பதனாலதான் என்ன பண்ணியாச்சுன்னா, இந்த ஸ்டடியை முழுக்க முழுக்க எந்த அளவுக்கு சுருக்க முடியுமோ சுருக்கி சில கிளாஸ் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வேகமா கூட அங்கே போகும். ஸோ காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு 6 வாரங்களுக்குள்ள முடிக்கிற ஒரு நோக்கத்தை நிமித்தமா நம்ம அங்கே போறோம். பட் இருந்தாலும் சில முக்கியமான விஷயங்கள் சொல்ல வேண்டிய விஷயங்களை நாம அங்கே ஷார்ட்டா அங்கே சொல்லிடுவோம். பட் நீங்க என்ன பண்ணலாம்னா, வீட்டில் போய் தனிப்பட்டவர்களை தியானிச்சு பார்க்க வேண்டியது அவங்க கையில் இருக்கக்கூடிய மிக பொறுப்பா இருக்கிற மன சகோதர சகோதரிகளே. ஸோ அந்தப்படி கடந்த வாரத்தில் கூட நாம தியானிச்சோம் கர்த்தரேசுக்கு கெருசமனையில் அவர் வாங்கின அனுபவங்களை பத்தி நாம தியானிச்சோம். அவர் பிடிக்கப்படுவதற்கு முன்பாக அவருக்கு வந்த அனுபவங்கள், சோ மன ரீதியாகப்பட்ட பாடுகள், சரிய ரீதியாகப்பட்ட பாடுகள், இந்த காரியங்களை குறித்து நாம அந்த அன்றைய நாட்கள் நாம் அங்க தியானிச்சோம். அப்போ அந்த நேரத்துல பாத்தீங்கன்னா, இயேசு கிறிஸ்து மனதளவில் எந்த அளவுக்கு வேதனைப்பட்டார், அதே சமயத்துல அவர் சரீரத்துல கூட எந்த அளவுக்கு வேதனைப்பட்டார் என்பதை கூட நாம கடந்த வாரத்தில் தியானிச்சோம். சோ நீங்க கூட வீட்டுல தியானிச்சு பார்த்துருப்பீங்க நான் நம்புறேன். அப்போ அது மாத்திரமல்ல, கடந்த வாரத்துல ஹோம்ஒர்க் ஒன்று கொடுத்துருந்தோம். ஸோ அப்போ இந்த வாரத்துக்கு வேண்டிய படிக்க வேண்டிய வசனங்களை வாசிச்சுட்டு வரும்படியாக சொல்லியிருக்கோம். கண்டிப்பா நீங்க அனைவரும் படிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். படிச்சிட்டீங்களா? இந்த வசன போதலை படிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இப்ப என்ன பண்ண போறோம்னா, நாம இன்னைக்கு தியானிக்க போறோம். ஸோ இன்னைக்கு பாக்குற பாட்டுல கூட பாத்தீங்கன்னா, முழுக்க முழுக்க கத்தர் மாத்திரம் தான் பார்க்க போறோம். மற்ற சில விஷயங்கள் வந்தாலும் கூட ஜஸ்ட் ஓரலா அப்படி பேசிட்டு தேவையான இன்ஃபர்மேஷன் மாத்திரம் கொடுத்துட்டு போவோம். பட் இருந்தாலும் கத்தர் அந்த இடத்துல பாடு வரும்போது மாத்திரம் நாம தியானிச்சு பார்க்கலாம். அப்ப அன்பான சகோதர சகோதரிகளே, இந்த ஸ்டடியை பத்தி நான் என்ன எதிர்பார்க்கிறேன்னா, உங்ககிட்ட இருந்து ஏதேனும் கருத்துகள் இருந்தா கூட நீங்க என்ன பண்ணலாம், தாராளமா சொல்லலாம். ஏன்னு பாத்தீங்கன்னா, இப்போ நம்ம கிளாஸ் கொஞ்சம் வேகமா முடிக்கிற நோக்கத்துல என்ன பண்ணிட்டு இருக்கோம், ஸ்பீடா போயிட்டு இருக்கும் போது ஒருவேளை நான் தவறான விஷயங்கள் கூட பேசுறதுக்கு வாய்ப்பு இருக்கு, இல்லைன்னா என் வாய் மார்த்திகள் ஒருவேளை மிஸ்டேக்காக கூட வாய்ப்பு இருக்குது. நீங்க என்ன பண்ணலாம்னா, அதை கேட்கிறவர்கள் நீங்க கண்டுபிடிச்சு நீங்க சொல்லும் போது அது எனக்கு ரொம்ப பிரயோஜனமாக அது இருக்குமான சகோதர சகோதரிகளே. அதே வேற ஏதாவது காரணங்கள் இவன் சஜஷன் இருந்தா கூட நீங்க என்ன பண்ணலாம்னா, தாராளமாக இதை குறிச்சு நீங்க சொல்லலாம். இப்ப நம்ம என்ன பண்ணலாம்னா, நம்முடைய ஸ்டடிக்கு நேராக கடந்து போயிடலாம். ஸோ அப்போ நம்முடைய ஸ்டடி எங்கிருந்து ஆரம்பிக்குதுன்னா, அது இயேசுவின் சோதனைகள் சரிங்களா. அந்த இயேசுவின் சோதனைகள் என்ற அந்த அந்த பகுதியிலிருந்து நம்ம ஆரம்பிக்கிறோம். அப்போ இயேசு கிறிஸ்து சிறைப்பிடிக்கப்பட்டு அந்த சாட் வச்சிருக்கீங்களா, அந்த சாட் முதல் முதலாக எங்கே கூட்டி கொண்டு போகப்படுகிறார் என்று பார்க்கும் பொழுது அண்ணாவுக்கு முன், அண்ணாவுக்கு முன்பாக கூட்டிக் கொண்டு போகப்படும். பாருங்க அண்ணாவுடைய இடம், அண்ணாவுடைய இடம் எங்கன்னு பாத்தீங்கன்னா காய்பாசுடைய வீடு பாத்தீங்களா, அது மிகப்பெரிய அரண்மனை. காய்பாசுடைய வீடு பெரிய அரண்மனை. அதுல இருக்கக்கூடிய குறிப்பிட்ட பகுதியில் யாரு வச்சார்னா இந்த அண்ணா வச்சார். அங்க கூட என்ன பண்ணிட்டாங்க, ஒரு ஆலோசனை சங்கம் கூட வச்சிருந்தாங்க. இப்ப என்னன்னா, இப்ப ஏபி கிறிஸ்து எங்க கூட்டி வரப்படுறாருன்னா இந்த காய்பா அந்த அரண்மனைக்கு கூட்டி கொண்டு வரப்படுகிறார். அங்க யார் இருக்கா, இந்த அண்ணா என்பவர் அங்க இருக்கிறதாக பார்க்கிறோம். அப்போ பாருங்க கற்பனை படி பாருங்க, கெர்சமனையிலிருந்து பெரிய மலை அங்கிருந்து ஏற்று என்ன பண்றாங்க, கட்டிட்டு என்ன பண்றாங்க, அப்படியே இழுத்து வரா வீட்டுல என்ன பண்றாங்க, எங்க எது ரொம்ப தூரம் டிராவல் பண்ணி எங்க வந்துட்டாங்க, இப்போ அந்த அண்ணா வீட்டுக்கு சோதனைகள் ரெண்டு வகையில இருக்குது. ஒண்ணு மத ரீதியில் இருக்குது, அரசியல் ரீதி இருக்குது. பட் இன்னைக்கு என்ன பார்க்க போற விஷயம், மத ரீதி மாத்திரம் பார்க்க போறோம். அப்ப இயேசு கிறிஸ்து மத ரீதியா அவர் என்னென்ன பாடுகள் பட்டாரு, என்னென்ன அனுபவம் வாங்கினார், இது மாதிரி என்ன பண்ண தியானிக்க போகிறோம். அப்போ மதுரையான சோதனையில மூன்று பாகம் இருக்குது. அது என்ன மூன்று பாகம் பாத்தீங்கன்னா, முதல் சோதனை யாருக்கு முன்பாகனா அண்ணாவுக்கு முன்பாக, இரண்டாம் சோதனை அது யாருக்கு முன்பாகனா காய்ப்பாத்து இருக்கிறாரு. அது எப்படி நடந்துச்சுன்னா, ஒரு தவறான முறையில நடந்த ஒரு சோதனை. மூன்றாம் சோதனை பாத்தீங்கன்னா, ஒரு பகட்டை ஒரு விடியற்காலில் ஒரு சரியான ஒரு முறைப்படி என்ன பண்ணாங்கன்னா அவங்க சோதனை ஏற்றி கிறிஸ்து பண்ணாங்க. அது மூன்றாவது நம்ம பாக்குறோம். இப்ப என்ன பண்ண போறோம்னா, நம்ம ஒவ்வொரு வசனங்கள் வாசிச்சு நம்ம என்ன பண்ண போறோம்னா ஜாதிக்காரன் மன சகோதரர்களுக்கு ஆரம்பிக்கலாம். நான் வாசிக்கிறேன், நீங்க கவனிங்க. அப்போ மதுரீதியான சோதனை ஒன்று, அண்ணாவுக்கு முன்பாக நேரம் என்ன பாக்குறோம்னா 12:30. பட் மற்ற சகோதரர் என்ன டைம் கொடுக்கறாங்க, ஒரு ஒரு மணி அந்த ரேஞ்ச் சொல்லி நம்ம என்ன பண்றாங்கன்னா நமக்கு டைம் அங்க கொடுக்கறதாக அங்க பாக்கு. அப்போ இந்த ஒரு மணியில அன்டைம்னா அதாவது நைட் ஒரு மணி. அப்போ இதை நீங்க கற்பனை பண்ணி பாருங்க, நைட்டு பொழுது அந்த அந்த சமயம் எப்படிப்பட்ட சமயம்னா, ஒரு கூலிங்கான கிளைமேட், ரொம்ப குளிர் டைம். ஏசு கிறிஸ்து தூங்கவும் இல்லை, தரக்கறது அங்கிருந்து மாதிரி இருந்து என்ன பண்ண ஏசு கிறிஸ்து பிடிச்சு இழுத்து வந்துட்டாங்க. அப்போ ஏசு கிறிஸ்து கட்டுமண்டலா இருக்கிறாரு, ரொம்ப குளிர்ந்த கிளைமேட்டு சரிங்களா. இப்பதான் என்ன பண்றாங்கன்னா, ஃபர்ஸ்ட் அண்ணாவுக்கு முன்பாக என்ன பண்றான், ஏசு கிறிஸ்துவை அங்க கூட்டிட்டு போறாங்க. இப்ப அதை குறிச்சு நம்ம வாசிக்கலாம், நான் வாசிக்கிறேன் நீங்க கவனிங்க. அப்பொழுது போர் சேவகரும் 1000 போர் சேவகருக்கு தலைவனும் யூதருடைய ஊழியக்காரரும் இயேசுவை பிடித்து அவரை கட்டி. அப்ப பாருங்க இந்த வசனத்துல நம்ம என்ன கண்டுபிடிக்கிறோம்னா, நான் கடந்த முறை ஒரு ஒரு விஷயம் நம்ம சரியா சொல்லல. என்ன பாத்தீங்கன்னா, ஏசு கிறிஸ்துவை பிடிக்க போகும்போது ரெண்டு பேர் போறாங்க, ஒரு போர் சேவகர், அப்புறம் யாருன்னா பிரதான ஆசாரி அவங்களுடைய ஆட்கள் சரிங்களா. அப்ப பாருங்க, இந்த போர் சேவகர் நம்ம என்ன விளக்கம் கொடுத்தோம்னா, ரோமனுடைய சோல்ஜர்ஸ் நம்ம கூட்டம், ரோமனுடைய போர் வீரர் கூட்டம். ஆனா உண்மையிலே பாத்தீங்கன்னா, ஏசு கிறிஸ்து பிடிக்க போகும்போது யாரு போகலைன்னா, ரோமனுடைய அந்த வீரர்கள் யாருமே அவங்க போகல. அது எப்படி நம்ம கண்டுபிடிக்கலாம்னா, இங்கதான் விஷயம் இருக்குது. அப்பொழுது போர் சேவகர் 1000 போர் சேவருக்கு தலைவரும் யூதருடைய ஊழியக்காரரும் இயேசுவை பிடித்தனா, முழுக்க யாரு பிடிக்கிறாங்கன்னா அந்த மத போதகருடைய கீழக்கூடிய அடியாட்கள் இல்ல அவங்க வேலையாட்கள். அப்ப இவங்க என்ன என்ன பண்றாங்கன்னா, இயேசுவை கட்டி பாருங்க, ஏசு கிறிஸ்துவ கட்டிட்டு போய் அவசியம் இருக்கா. ஒருவேளை ஏசு கிறிஸ்துவ கட்டலைன்னா அவர் வந்து அப்படி என்ன ஓடி போயிடுவார், கண்டிப்பா ஓடி போக மாட்டார். பட் இவங்க என்ன பண்றாங்கன்னா கட்டி, அப்படின்னா என்ன என்ன மைண்ட்ல கட்டுறாங்கன்னா, இப்படி கட்டி கொண்டு போனா கண்டிப்பா அவங்க என்ன பண்ணுவாங்க, பிரதான ஆச்சாரியன் அண்ணா கண்டிப்பா நம்ம என்ன பண்ணுவாங்க, நல்லா பாராட்டுவாங்க, அப்படி ஒரு நம்பிக்கையில என்ன பண்றாங்க, அது ஒரு மைண்ட்ல என்ன பண்றாங்க, ஏசு கிறிஸ்துவை கட்டிட்டு அங்க கொண்டு போறாங்க. அப்படி யாருக்கிட்ட கொண்டு போறாங்கன்னா, வசனம் சொல்லுது, முதலாவது அவரை அண்ணா என்பவன் இடத்துக்கு என்ன பண்ணாங்க, கொண்டு போனார்கள். அவன் யாரும் பாத்தீங்கன்னா, யார் அந்த அண்ணா அப்படி நம்ம கேள்வி கேட்டோம்னா, வசனம் என்ன சொல்லுன்னா, அந்த வருஷத்து பிரதான ஆசாரின் ஆகிய காய்பாவுக்கு மாவன். அப்படின்னா அந்த காய்ப்பா யாருன்னா, அந்த வருஷத்துல கூடிய பிரதான ஆசாரி, அந்த காய்ப்பாவுக்கு அண்ணா யாருன்னா மாமா. அப்படின்னா அண்ணாவுக்கு காய்ப்பா என்ன போறாங்க, ஆமா மருமன் சரிங்களா. இதான் அந்த விஷயம் சகோதரிகள். அப்போ யார் இந்த அண்ணா சரிங்களா, பாருங்க அண்ணாவுக்கு இவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கறாங்க, யார் இந்த அண்ணா பாத்தீங்கன்னா, இவர் தான் ஆக்சுவலி சரியான பிரதான ஆசாரியன். அதாவது அந்த என்ன சொல்லலாம்னா நேரப்படமாட்டின்படி சரியா இருக்க வேண்டிய தலராசியாக இவர்தான். ஆனா ஏன் காய்ப்பா வந்தார்னா அது காரணம் யாருனா ரோம் கவர்மெண்ட். அவங்க என்ன பண்றாங்கன்னா அதுவரைக்கும் அண்ணா இருந்தாரு, அவர் டைம் முடிஞ்சதுக்கு அப்புறம் என்ன பண்ணாங்க, அந்த ரோம் கவர்மெண்ட் இவரா காயப்பா அந்த பிரதான பொறுப்புக்கு வச்சுட்டாங்க. பாரு யார் இருக்கிறாரு, தேவனுடைய வேலை செய்யறதுக்காக கொடுக்கப்பட்ட விஷயம். ஆனா ஒரு பிரச்சாரம் ராஜ்யம் என்ன பண்ணுதுன்னா அந்த வேலையை என்ன பண்ணாங்கன்னா எடுத்துக்கிறாங்க. அந்த அளவுக்கு இந்த விஷயங்கள் ரொம்ப தேவையான நடந்தாங்க. அப்ப பாருங்க இப்படிதான் அந்த சமயத்துல அந்த விதத்துல யார் பிரதான ஆசாரி என்ன காய்ப்பா, அவருடைய மாமா யார் பாத்தீங்கன்னா. அப்போ இந்த அண்ணாக்கு ஏன் ஃபர்ஸ்ட் ஏத்து கிறிஸ்துவ அண்ணா கிட்ட கொண்டு போனாங்க, காரணம் என்னவா இருக்கும் கண்டிப்பா. இப்ப இன்னொரு காரணம் பாத்தீங்கன்னா காய்ப்பாப்ப என்ன பண்ணிக்கலாம்னா நீங்க எங்க மாமா கிட்ட கொண்டு போஸ்ட் சொல்லிருக்கலாம். ஏன்னு பாத்தீங்கன்னா அவர் எல்லாம் வயசுல மூத்தவர், நல்ல அனுபவம் வாய்ந்தவர் இல்லைங்களா, நல்ல மதிக்கத்தக்கவர். ரெண்டாவது பாத்தீங்கன்னா ரோம் கவர்மெண்ட் முதல் கொண்டு அந்த அண்ணா எப்படி நினைச்சாங்கன்னா மதிப்பு மிக்க மனுஷனா பார்த்தான். சோ அதனால என்ன பண்ணாங்கன்னா அண்ணா கிட்ட கொண்டு போனா என்ன பண்ணலாம் இதை ஆலோசனை கேட்கலாம் சொல்லிட்டு என்ன பண்றாங்கன்னா அங்க கொடுப்பாங்க இல்லைங்களா. இப்ப தான் பாருங்க என்ன நடக்கும் பாருங்க. அப்ப பாருங்க ரெண்டாம் அடுத்த வசனம் என்ன சொல்லுதுன்னா காய்ப்பாவை பத்தி ஒரு அறிமுகம் கொடுத்துட்டு ஜனங்களுக்காக ஒரு மனுஷன் சாகிறது நலமாயிருக்கும் என்று யூதருக்கு ஆலோசனை சொன்னவர் இந்த காய்ப்பா. பாருங்க ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் விஷயம், ஜனங்களுக்காக ஒரே மனுஷன் சாகிறது நலமாயிருக்கும் என்று யூதருக்கு ஆலோசனை சொன்னவர் இந்த காய்ப்பா. என்ன விஷயம் சொன்னாருன்னா இயேசு கிறிஸ்துவ கொலை பண்ணணும் அப்படின்னு பேச்சு யார் ஆரம்பிச்சாருன்னா இந்த காய்ப்பா. அது முன்னாடி யாருமே ஆரம்பிக்கல, யாரு நினைக்கல, ஆனா ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் ஏற்ற கொலை பண்ணதான் அந்த மைண்ட் யார் தட்டு யார் ஆரம்பிச்சாருன்னா இந்த ஒரு காய்ப்பா. அதை நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம்னா இங்கே கொஞ்சமும் இங்கே கொஞ்சம் எப்படி நம்ம கண்டுபிடிக்கலாம் பாருங்க. ஜனங்களுக்காக ஒரே மனுஷன் சாகிறது நலமாயிருக்கும் என்று இதற்கு ஆலோசனை சொன்னவை எங்க சொல்லியிருக்கிற அந்த மாதிரி எங்க சொல்லியிருக்கா கண்டுபிடிக்காம சகோதர சகோதரிகளே. இப்ப பாருங்க இயேசு கிறிஸ்துவ பத்தி இவர் எப்படி சொல்றாரு கண்டுபிடிக்கலாம். இதை குறித்து எங்கதான் சொல்லப்பட்டிருக்குன்னா மூணு சுவிசேஷங்களை கிடையாது, யோவான் தான் ரெக்கார்டா இருக்குது, அதை நீங்க வாசிக்கலாம். யோவான் 11 அதிகாரம் 47 இருந்து வாசிக்கும்.
என்ன
மீட்டிங் போறான்னா பிரதன் ஆச்சாரியன் மூப்பர் எல்லாம் வந்து கூடிட்டு இன்னப்பா இந்த மனுஷன் இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க, இப்படி பண்ணிட்டு இருந்தானா கண்டிப்பா ரோம் ஜனங்கள் என்ன பண்ணுவாங்க நம்மளே அடிச்சு போடுவாங்க, ஜனங்களுக்கு என்ன பண்ணிடுவாங்க அது தீமையாயிரும் அப்படின்ட்டு. அப்ப கல்வி பண்ணுங்க என்ன பாருங்க பாருங்க இப்பதான் என்னன்னா எல்லாம் குழம்பு வச்சுருக்காங்க என்ன பண்ணலாம் ஜனங்களுடைய நன்மைக்காக என்ன பண்ணலாம் அப்படி கேட்கும் போது பிரதன் ஆசன் எந்திரிக்கிறார். என்ன சின்னப்படா உங்களுக்கு ஒண்ணும் தெரியாது, என்ன தெரியாது கண்டிப்பா யோசிக்காம இருக்கிறீங்க என்னன்னா ஜனங்கள் நன்மைக்காக நம்ம என்ன பண்ணலாம் ஒருத்தன் சாது என்ன அது பெரிய விஷயமா அப்படின்னா ஜனங்கள் ரோம் ஜனங்கள் ரோமுடைய கவர்மெண்ட்ல இருந்து ஜனங்களை காப்பாற்றும் ஆகினா என்ன பண்ணலாம்னா அந்த ஜனங்கள் நன்மைக்கே நம்ம என்ன பண்ணலாம்னா ஒரு மனுஷனை அது யாருன்னா அந்த கண்டிப்பா இப்ப சொல்லுங்க காய்ப்பா நல்லவரா கெட்டவரா டவுட் இருக்குல்லீங்களா. இது என்ன விஷயம் பாத்தீங்கன்னா அட்லீஸ்ட் காய்ப்பா மட்டும் எல்லா அவங்க எல்லா மைண்ட் என்னன்னா ஏற்று திருத்து கொலை பண்ணும் இந்த மறிக்கிற திட்டத்துக்காக ஏசு கிறிஸ்து இந்த திட்டத்துக்காக தேவன் என்ன பண்ணிட்டாருன்னா காயப்பாவை பயன்படுத்தி அவங்க வாயில என்ன பண்ணா சொல்ல வச்சுட்டாரு. கண்டிப்பா இந்த மனுஷன் சாகிறது நலமா இருக்கும், பட் தேவன் அவர் வறுமையா திட்டம் பண்ணிட்டாரு சொல்கிற சகோதரிகளே. பாருங்க இது அருமையான ஒரு நிழல் என்னன்னு பாத்தீங்கன்னா சேமிச்சு நம்ம கூட அப்படிதான். நம்ம கூட பாரு இந்த கடைசி நாட்டில் வாழ்ந்துட்டு இருக்கோம். சில நேரங்கள் என்ன பண்ணுவார், தேவன் அவரு நம்ம மேல வச்சிருக்க சில திட்டங்கள் நிமித்தமாக யாரை பயன்படுத்துறாரா, யார் பயன்படுத்துறா நாம பெயர் கிறிஸ்துவ மன்றத்தை பயன்படுத்தலாம். தேவன் நமக்கும் சில விசேஷமான திட்டங்கள் வச்சிருப்பார், இப்படி இப்படி நடக்கும். அதுக்காக இன்ஃபுளுன்ஸ் எப்படி ஆரம்பிக்கணும்னா தேவன் யாரை பயன்படுத்துறாரு, சில ஜனங்களை பெயர் கிறிஸ்துவ மன்றத்தை கூட நம்ம பயன்படுத்துவோம். பாருங்க ஏசு கிறிஸ்துவை கொலை பண்ணும், ஏசு கிறிஸ்துவ மறைக்கும். இந்த திட்டம் தேவன் எப்படி நிறைவேற்றினா வசனங்கள் பத்தி வசனங்கள் கிளியரா சொல்லல, பட் வசனங்கள் எப்படி சொல்லுதுன்னா ஒண்ணே இந்த மூப்பர்கள் மூலமா அல்லது பிரதான ஆசாரியின் மூலமாக ஒரு எண்ணம் வந்துச்சு. ஜனங்களுக்காக ஒரே மனுஷன் சாகிறது நலமா இருக்கும் என்று யூதருக்கு ஆலோசனை சொன்னவன் இந்த காயப்பாவே. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் விஷயம், சீமோன் பேதுருவும் வேறொரு சீசனும் இயேசுக்கு என்ன பண்ணுவாங்க, அப்பாருங்க பேரு என்ன மைண்ட் பாருங்க, அவர் நினைச்சிருந்தா எங்க போயிருக்காங்க, வீட்டுல போய் உட்காந்து என்ன பண்ண கதவு குறித்து என்ன பண்ண சாம உட்கார்ந்து இருக்கலாம். ஆனா பாருங்க ஏன் பேரு ஏசு கிறிஸ்து பின்னாடியே போறா, என்ன காரணமா இருக்கு நினைக்கிறீங்க? கண்டிப்பா அவருக்கு என்ன காரணமா இருக்கு பாத்தீங்கன்னா, அவர் கொஞ்ச நேரத்துல சொன்னாரு நீங்க எவ்வளவு கஷ்டம் என்ன பண்ண கண்டிப்பா சப்போர்ட் பண்ணுன்னு சொன்னா, ஆனா என்ன ஆயிட்டாரு ஓடி போயிட்டா. அப்ப இவருக்கு ஓடி போய் மனசுக்கு கொஞ்சம் கஷ்டம் ஆச்சு. அப்ப என்ன பண்றாருன்னா எப்படியா ஏசு நடி போய் அவர் எப்படியா என்ன பண்ணலாம் காப்பாத்துறதுல வழி இருக்குமா சொல்லிட்டு பின்னாடியே போறாரு. ஏன்னா ஏசு கிறிஸ்து எப்படியா என்ன பண்ணிடலாம் பாருங்க காப்பாத்துலாம் சொல்லி எங்க போறாருன்னா அந்த பிரதமாசன் இருக்கக்கூடிய அரண்மனைக்கே என்ன பண்றாருன்னா தைரியமா போற. ஆனா விஷயம் தெரியல அரண்மனைக்குள்ள போனதுக்கு அப்புறம் தான் இருக்கு அவர் மிகப்பெரிய என்ன கண்ணி அங்கதான் இருக்கு. என்ன கண்ணினா ஏசு பேசியிருப்பாரு உன்னை சாத்தன் என்ன பண்ணிருக்காராமா, என்ன பண்ணிருக்கான் அந்த வார்த்தை தமிழ் வார்த்தை என்ன வார்த்தைன்னா சுழகினால் அந்த கண்ணி அங்க இருந்து யார் தெரியுதுனா மறைவு என்ன நினைச்சிருக்காருன்னா ஏசு கிறிஸ்து காப்பாத்திரலாம் சொல்லிட்டு மைண்ட்ல போறாரு. பட் அவருக்கு மிகப்பெரிய கண்ணி இருப்பது அது தெரியாம போச்சுங்களா. சீமோன் பேதுருவும் வேறொரு சீசன் என்ன பண்ணாங்க இயேசுக்கு சென்றார்கள். யார் இருந்தா வேறொரு சீசன் இதுக்கு நிறைய கமெண்ட்ஸ் இருக்குது, சில பேர் யோவான்மா இருக்குன்றாங்க, சில ஒவ்வொரு கமெண்ட்ஸ் இருக்கு. பட் நாம என்ன கண்டுபிடிக்கிறோம்னா வேறொரு சீசன் இயேசுக்கு பின் சென்றார்கள். இங்க பேர் மென்ஷன் ஆகல, அப்ப கண்டிப்பா யாரா இருக்கணும்னா இந்த சுவிசேஷத்தை எழுதுனா யாருமா கண்டிப்பா அவரா இருக்க வாய்ப்பு இருக்குது. அப்போ அவர் என்ன பண்றாருன்னா இயேசுக்கு பின் சென்றார்கள். அந்த சீசன் பிரதான ஆசாரியனுக்கு அறிமுகமானதா இருந்ததினால் இயேசுடனே கூட பிரதான ஆசாரியனுடைய அரண்மனைக்குள் பயன்படுத்தி அரண்மனைக்குள்ள போறார். ஆனா இவர் போயிட்டாரு, ஆனா யார் உள்ள வரலாம் பேதுரு வரல. அப்போ யோவான் பழைய படிக்கு வெளியே வந்து அங்க இருக்கிற வாசல் வாட்ச்மேன் பேசி இவருக்கு நம்ம தெரிஞ்சவங்க நீங்க என்ன பண்ணுங்க, அவங்க என்ன பண்ணுங்க உள்ள அழுத்தம்னு சொல்லி அவங்க பெர்மிஷன் வாங்கிட்டு ரெண்டு பேர் உள்ள போறாங்க. இதை நம்ம வாசிக்கிறோம் எங்கன்னா, பேருந்து வாசல் அருகே வெளியே நின்றால் அப்பொழுது பிரதான ஆசாரியனுக்கும் அறிமுகமாக இருந்த மற்ற சீசன் வெளியே வந்து வாசல் காக்கிறவர்களும் கூட பேசி பேதுருவை உள்ளே அழைத்துக் கொண்டு போனால் பிரதான ஆசாரியன் இயேசுவினிடத்தில் அவருடைய சீசரை குறித்தோ போதகத்தை குறித்தோ விசாரித்தான். இப்போ அண்ணா இங்க யார் பிரதான ஆசாரியனா? அண்ணா காய்ப்பா கிடையாது, அண்ணா. அப்போ அண்ணா எல்லாம் அண்ணா நிக்கிறார், எல்லா ஜனங்கள் நிக்கிறாங்க. டைம் பாத்தீங்கன்னா நைட்டு 12 மணிக்கு. அப்ப ஜஸ்ட் ஒரு இது வந்து என்னன்னா, இது வந்து ஒரு விசாரணைக்காக கொண்டு வரல, ஜஸ்ட் ஒரு ஆலோசனை, அண்ணா கிட்டதான் ஆலோசனை கிடைக்கும் அந்த மைண்ட்ல கேட்கிறான். அப்ப ஏத்தி குறித்து நிக்கிறாரு. அப்போ இயேசு கேக்குறாரு, நீங்க என்னப்பா அவனுடைய சீசர்கள் பத்தி நீ எனக்கு என்ன பண்ண சொல்லு? அது மாத்திரம் இல்ல, நீங்க என்னமோ ஜனங்களுக்கு ஏதோ போதனை பண்ணிட்டு இருக்காம, ஏதோ பிரசங்கம் பண்ணிட்டு இருக்காம, அப்படி என்ன பிரசங்கம் பண்ற, என்ன போதனை பண்ற அப்படின்னு சொல்லிட்டு இவரு கேக்குறான். அண்ணா பாத்தீங்கன்னா ஒரு வயசான மனுஷன், நல்ல ஒரு கனமுள்ள மனுஷன் அந்த சமயத்துல. அப்போ இந்த மாதிரி நீங்க என்னமோ பிரசங்கம் பண்ணிட்டு இருக்காம என்னன்னு சொல்லு அப்படி சொல்லும் போது ஏற்கு என்ன பண்ணிருக்குன்னு பேசாம என்ன பண்ணிருக்கோம், இவ்வளவு பெரிய பெரிய மனுஷன் கேக்குறாரு சொல்லு சொல்லி என்ன பண்ணிருக்கு இவருங்க சொல்லிருக்கு. ஆனா பாருங்க, ஏசுக்கிறதுக்கு கான்செப்ட் மிக முக்கியமான விஷயம் என்னன்னா, அவர் என்ன பண்ணார் பாருங்க, ஏசு அவனுக்கு பிரதியுத்தரமாக நான் வெளியேறாம என்ன பண்ணுவேன், உலகத்துலயே பேசினேன், ஜெப ஆலயங்களையும் என்ன பண்ணாங்க எல்லாம் பேசினேன், கூடி வருகிற தேவாலயத்துக்கு பேசினேன், சர்ச்சில் கூட நான் பேசினேன். அப்பொழுது அந்த இடத்துல நான் ஒண்ணுமே என்ன பண்ணலையாமா பேச, என்ன நீங்க கேட்கறது பார்த்தா எனக்கு ரொம்ப டவுட்டா இருக்கு. நம்ம நான் என்னமோ அந்த இடத்துல பேசுன மாதிரி நீங்க கேக்குறீங்க, நான் பாருங்க வெளியே வெளியே என்ன பேசுறேன், சர்ச்சில் கூட பேசிருக்கேன். இப்பெல்லாம் பேசிட்டு இருக்கும்போது நீங்க ஏன் என்ன, நீங்க ஏன் என்ன பண்றீங்க, நீ என் இடத்துல விசாரிக்க வேண்டியது என்ன, ஏன் ஏன் என்ற போய் தேவையில்லாம விசாரிக்கிறீங்க அப்படின்னு யாரை பத்தி கேட்கிறாருன்னா, அந்த பெரிய கனமுள்ள மனுஷனை பார்த்து கேட்கிறேன். அது மாதிரி என்ன சொல்றாருன்னா, ஒரு வேலையில தெரிஞ்சுக்க விரும்பிட்டீங்கன்னா போங்க, நாங்க நிறைய பேர்கிட்ட என்ன பண்ணிருக்கேன் பிரசங்கம் பண்ணிருக்கேன், நீங்க போய் என்ன பண்ணுங்க, அவங்க போய் என்ன பண்ணுங்க கேளுங்க. இப்படி சொன்னவரு ஏற்றுக்கு அடி விழுந்துச்சு. யாருங்க யாருங்க அவரு பாருங்க என்ன சொல்லுங்க பாருங்க, நான் பேசுகிறேன்களை அவர்கள் அறிந்திருக்கிறார்களே. இப்படி அவர் சொன்ன பொழுது சமீபத்தில் நின்ற சேர்ந்தவர்கள் ஒருவர் இல்லைங்களா, அவர் என்ன பண்ணாராமா, பிரதான ஆசிரியனுக்கு இப்படியா உத்தரவு சொல்லுகிறது என்று இயேசுவை ஒரு அறை அறைந்தான். அப்ப இயேசு கிறிஸ்து அட்டி பஸ்ட் அடி அவங்க நினைக்கிறேன், நான் நினைக்கிறேன் இங்க பஸ்ட் அடி இயேசு கிறிஸ்து வாங்கியிருப்பார். பட் ஒருவேளை தெரியல, வாங்கிக்கலாம், எங்கன்னா கெஸ்ட் மில்லியன் வரும்போது கூட வாங்கிக்கலாம், பட் நமக்கு ரெக்கார்டு வந்து இங்கதான் ஆரம்பிக்கு. அப்பாருங்க இது ஏன் இந்த கத்திர இயேசு கிறிஸ்து இந்த மாதிரி அவங்க பேசும் போது, அப்பாருங்க உடனே அங்க இருக்க சேதரர், ஆக்சுவலி மொழிபெயர்ப்பு தப்பு, சேதரர் வந்துடக்கூடாது. மாறாக எப்படி தமிழ் இங்கிலீஷ் வார்த்தை என்ன என்ன வார்த்தை வருதுன்னா ஆபீசர், என்னங்க ஒரு ஆபீசர் கண்டிப்பா அங்க கனமுள்ள ஒரு மனுஷன் ஆபீசர், அவருக்கு ரொம்ப டென்ஷன் ஆயிடுச்சு. என்னன்னா பாருங்க இந்த அந்த ஆபீசர் பண்ணது சரியா தப்பா, இயேசு அடிச்சது சரியா தப்பா, நீங்க என்ன நினைக்கிறீங்க, இயேசு கிறிஸ்து ஓடி அடிச்சாரு சரியா தப்பா, அவருடைய பார்வையில சரியா தப்பாது சரிங்களா, கண்டிப்பா சரி. ஏன் தெரியுமாங்க பாருங்க, இப்ப நாமே ஒரு பெரிய ஒரு மனுஷன் வந்து நம்மகிட்ட கேள்வி கேட்கிறாரு, நாம போய் இல்ல நான் சொல்ல முடியாது, நீ போய் என்ன பண்ண வெளியே போய் கேட்டுக்கோ அப்படி சொன்னோம்னா நம்ம கெட்ட பேர் வருமா நல்ல பேர் வருமா, ஒரு பெரிய என்ன ஒரு அவர் எவ்வளவு பெரிய மனுஷன் இருந்தாலும் பெரிய மனுஷனுக்கு என்ன பண்ண ஒரு மரியாதை கொடுத்து அந்த ஒரு பேர் அதுல ஒரு அதை கேட்ட கேளுக்கு என்ன பண்ணு சரியான பதில் கொடுத்து. இந்த மைண்ட் நினைச்சவன் என்ன பண்ணாருன்னா, எவ்வளவு பெரிய ஆள் இவரு, யாரு அண்ணா, போன வருஷத்தைய கண்டிப்பா முந்தின பிரதான ஆசிரியன் வேற, நல்ல ஒரு மதிப்புள்ள ஒரு மனுஷன் வேற, அவர் இந்த மாதிரி கேட்கும் போது இத்தனை என்ன கேட்கிறாருன்னா, நீ என்ன பிரச்சனை பண்ண அதனை கேட்டாரு, நீ இப்படியா பதில் சொல்லணும் அப்படி சொல்லிட்டு ஓங்கி அச்சா பாருங்க. அப்ப என்னன்னா அந்த ஆபீசர் அதை பாத்தீங்கன்னா சகோதர சகோதரில அந்த ஆபீசர் தன்னுடைய பிரதான ஆசிரியருக்கு எந்த அளவுக்கு ஒரு ஒரு மதிப்பு வச்சிருந்தாரு தன் மனசுல, ஒரு எப்பேற்பட்ட ஆளுன்னு சொல்லிட்டு யார் நினைச்சிருந்தாரு அந்த சமயத்துல ஆபீசர். ஆனா பாருங்க இதே ஆபீசர் தான் ஒருவேளை ராஜ்யத்துல உயிர்த்து வந்தாருன்னா அப்ப ஃபீல் பண்ணுவார், என்ன ஃபீல் பண்ணுவாருன்னா, போயும் போய் இந்த ஆளுக்கு நம்ம கத்தர போயிடாம என்ன பண்ண ஓங்கி அரஞ்சு சொந்த ஃபீல் பண்ணுவார் சரிங்களா. ஆனா பாருங்க இப்படிதான் ஒருத்தர் நம்ம கன்ஃபார்ம் தெரியல, ஒரு ஒருவேளை அவரு கூட பின்னாட்களை ஏசு கிறிஸ்து ஏற்றுக்கொண்டிருக்கலாம், பட் நம்ம கன்ஃபார்ம் தெரியல. சோ அப்ப இப்படியே நம்ம கண்டுபிடிக்கிறோம், அப்போ ஏசு கிறிஸ்து போய் ஒரு அறை அறைந்தார். அப்ப பாருங்க அப்பதான் ஏசு கிறிஸ்து என்ன பண்றீங்க பேசாம சரிங்களா, என்ன பண்ணிட்டு நேர்த்தி கிறிஸ்தோ இப்ப அரைஞ்சிட்டா என்ன பண்ணிட்டு நேர்த்தி கிறிஸ்தோ ஒன்னு அமைதியா இருக்கணும், அப்படி இல்லை என்ன பண்ணிருக்கணும் இடது கணத்தை என்ன பண்ணிருக்கணும் இல்லைங்களா? ஒருவன் உன்னை வலது கணத்தில் அறிந்தால் என்ன பண்ண உனக்கு? விடுதலை கண்ணத்தை காந்தி இப்ப ஏற்ற கிறிஸ்து அறிஞ்சாச்சு. இவர் என்ன பண்ணி பேசாம இந்த அடி காமிச்சுக்குமா இல்லைங்களா? ஆனா காமிக்கல. மாறக் என்ன பண்ணார் பாருங்க, ரிப்ளை கொடுக்குறாரு பாருங்க. ஏற்று அவனை நோக்கி, ஆபீசரை நோக்கி, நான் தகாத விதமாய் பேசினது உண்டானால் நீ எனக்கு என்ன பண்ண? நான் தகுதியாய் பேசினேனாகில் என்னை ஏன் என்னை அடிக்கிறாள்? இதை குருஷன்மான சகோதரர் சகோதரிகளே, ஏன் இயேசு கிறிஸ்து இப்படி ஒரு ரிப்ளை அவர் கொடுக்கணும்? இதுக்கு காரணம் என்ன பார்த்தா, இதுக்கு நம்ம தெளிவான காரணம் நமக்கு இன்னும் கிடைக்கல. உடல் வாய்ப்பு இருந்துச்சுன்னா நெக்ஸ்ட் வீக் நம்ம மத்தியில அதுக்கு சரியான காரணம் என்னவா இருந்துச்சு நம்ம அடுத்த வாரம் கொடுக்குறேன். பட் இங்க நம்ம என்ன கண்டுபிடிக்கிறோம்னா, இங்க மொழிபெயர்ப்பு அவங்க சரியா பண்ணலை. அப்போ மொழிபெயர்ப்பு சரியான முறையில எப்படி வந்திருக்கலாம்னா பாருங்க. ஆங்கிலத்துல வாசிச்சதுக்கு அப்புறம் நான் உங்களுக்கு தமிழ்ல அங்க என்ன பண்றேன்னா விளக்கம் கொடுக்குறேன். ஆங்கிலத்துல எப்படி வந்திருக்கலாம்னா பாருங்க. பட் நெய்தர் ஒரு நிமிஷம் நீ என்னை ஏன் அடிக்கிறாய் இப்படிதான் ஏசு கிறிஸ்து பேசுற விதம் ஒரு நல்ல விஷயம் பேசுறாரு. சாதனால பாத்தீங்கன்னா அவர் இந்த மாதிரி கத்திரியத்துக்கு கேட்கறதாக பாக்குறோம். பட் ஏன் கேட்டார், அதுக்கான காரணம் என்ன, நம்ம ஜெமிஸ்த மாதிரி அடுத்த வாரம் பார்க்கலாம். சோ இதான் பாத்தீங்கன்னா ஜென்ரல் ஏசு கிறிஸ்து கொஞ்ச சோதனை. அப்போ வந்து பெரிய லெவல ஒன்னு நடக்கல. பட் ஏசு கிறிஸ்துக்கு ஒரு அடி விழுந்துச்சு அந்த அடி. பாருங்க இந்த அடி கண்டிப்பா ஏசு கிறிஸ்து என்ன பண்ணிருக்கலாம்னா கோபமாயிருக்கலாம் என்ன பண்ணிருக்கலாம் அந்த ஏசு கிறிஸ்து என்ன பண்ணிருக்கலாம்னா இவர் கோபமாயிட்டு இவர் பரிபூர்ண வல்லம் என்ன பண்ணிருக்கலாம்னா அந்த ஆபீசர் மேல காமிச்சிருக்கலாம். பட் ஏசு என்ன பண்ணதுங்க காமிக்க, இது நீங்க நோட் பண்ணணும். ஏன்னா நம்ம இந்த கிளாஸ் ஒட்டுமொத்த ஸ்டடியும் என்னதான் பாக்குறோம்னா ஏசு கிறிஸ்துடைய பார்வை மாத்திரம் பாக்குறது கிடையாது, இன்னொரு விஷயம் கூட பாக்குறோம். அது என்னன்னு பாத்தீங்கன்னா பால் கொடுக்கறாரு, அந்த பாவிகள்லாம் ஏசு என்ன கற்றுக்கொண்டாராம். இது ரொம்ப மிக முக்கியமான பாயிண்ட். நீங்க வெறும் பாடல்கள் மாத்திரம் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா அது மாத்திரம் நீங்க பாத்தீங்கன்னா ரொம்ப நீங்க எப்படி பாருங்க, பாடல்கள் மாத்திரம் பாத்தீங்கன்னா ஐயோ நமக்காக கத்து இவ்வளவு பாடு போட்டிருக்காரா அப்படி ஃபீல் பண்ணுவேன். இதே எப்படி யாரு கூட பண்ணுவோம், யாரு கூட பண்ணுவாங்கன்னா உலகின் ஜனங்க கூட பண்ணுவாங்க. பட் நம்முடைய நோக்கம் அது கிடையாது. ஒரு புது சிருஷ்டி என்னதான் பார்க்கணும்னா பாடல்கள் மாத்திரம் பார்க்க கூடாது, அந்த பாடல்களோடு கூட ஏற்றிக்கொடுத்தப்பட்ட கீழ்ப்படிகள் காமிச்ச கீழ்ப்படிகளை கூட பார்க்கணும். ஏன்னா அதை நீங்க பார்த்தாத்தான் உங்களுக்கு பாடு வரும்போது நீங்க என்ன பண்ணுவீங்க, போய் கீழ்ப்படி. அவர் எப்படி கீழ்ப்படிஞ்சாரு நாம் கூட எப்படி கீழ்ப்படிய வேண்டும். இந்த ஒரு பாடத்தை நம்ம அங்கிருந்தா கற்றுக்கொள்ள போயிடும் சகோதரர் சகோதரிகளே. அப்ப ஏசு கிறிஸ்து அடிக்கும் போது அவர் ரொம்ப கோபமாகல, அமைதியா வாங்கிட்டான். இப்ப பாருங்க இந்த விஷயம் முடியுது. பின்பு அண்ணன் என்பவன் பிரதானாத்திரன் ஆகிய காய்ப்பாவன் இடத்திற்கு அவரை கட்டுண்டவராக அனுப்பினான். இது என்னன்னு பாத்தீங்கன்னா அதே அரண்மனை தான், அதே அரண்மனையில் இன்னொரு பகுதி தாங்கதான் என்ன பண்றாங்கன்னா இயேசுவை கட்டுண்டவரா அனுப்புறாங்க. இப்போ மதுரை தின சோதனை ரெண்டு ஆரம்பிக்குது. இப்ப பாருங்க ப்ராக்கெட்ல என்ன கொடுக்கப்பட்டிருக்குன்னா காய்ப்பாவே வீட்டில் உள்ள ஆலோசனை சங்கத்துக்கு முன்பாக. பட் இது தவறான முறையில் என்ன ஆச்சாமோ கையாளப்பட்டது. ஏன் தவறான முறையில் கையாளப்பட்டுச்சுன்னா இஸ்ரேல் ஜனங்களுடைய வழக்கத்தின்படி பொதுவா பாத்தீங்கன்னா அது என்ன ரூல் என்னன்னா பொதுவாக எந்த ஒரு நியாய விசாரணையும் எந்த டைமுக்குள்ள நடக்கணும்னா சாயங்காலம் 6 மணி வரைக்கும் தான் இந்த நியாய விசாரணை நடக்கும். நைட் ஆச்சுன்னா எந்த நியாய விசாரணையும் கண்டிப்பா நடக்கூடாது. அது ஒருவேளை நடக்கணும்னா அது விடுஞ்சதுக்கு அப்புறம் என்ன கண்டிப்பா இந்த நியாய விசாரணைகள் கண்டிப்பா நடக்கும். எந்த ஒரு ஜட்ஜ்மெண்ட் கொடுக்காம சரி இல்ல விடுஞ்சதுக்கு அப்புறம் தான் கண்டிப்பா கொடுக்கணும். ஆனா இவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா இஸ்ரேல் ஜனங்களுக்கு தெரியாம ரோம் கவர்மெண்ட் தெரியாம இவங்க ரகசியம் என்ன பண்றாங்கன்னா ஒரு ரகசிய மீட்டிங் போறாங்க. இல்லைன்னா ஆலோசனை சங்கம் அங்க உட்காந்து ஏசு கிறிஸ்துவை நடுவில் நிப்பாட்டி இப்ப சில முக்கியமான விஷயங்கள் பேச ஆரம்பிக்கிறாங்க. இங்குதான் ஏசு கிறிஸ்துவ மிக ஒரு டேர்னிங் பாயிண்டே இங்குதான் ஆரம்பிக்கிற மனசகோதர சகோதரர்களே. அது என்ன விஷயம் நான் வாசிக்கிறேன், நீங்க கவனிங்க. மார்க்கு சுவிசேஷம் 14 அதிகாரம் என்னன்னா 53 இருந்து 55 வருஷம் வாசிக்கிறேன், நீங்க கவனிங்க. ஏற்றுவை அவர்கள் பிரதானாசாரியின் இடத்தில் கொண்டு போனார்கள். அங்கு ஆசாரியர் மூப்பர் வேதபாரகர் எல்லோரும் கூடி வந்திருந்தார். மிக முக்கியமான விஷயம், இதுக்கு முன்னாடி இல்லாத வரைக்கும் இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி எந்த ஒரு மீட்டிங் பண்ணதில்லை. இது மிக முக்கியமான மீட்டிங். இந்த ஒரு மீட்டிங்காகவே பாத்தீங்கன்னா ஒட்டுமொத்த இஸ்ரேல் தேசத்துல எல்லா மூப்பர்கள் எல்லா வேதபாரர்கள் எல்லாம் என்ன பண்ணாங்கன்னா அந்த மீட்டிங்ல வந்து கூட்டிட்டான். அப்பாருக்கு மிக முக்கியமான விஷயம், யார் இருக்கிறாருன்னா எல்லா பரிசையும் இருக்கிறாங்க, எல்லா பரிசையும் எல்லாம் இருக்கிறாங்க. யாரு கூட கண்டிப்பா இருந்திருப்பாருன்னா ரெண்டு பேர் இருப்பான், அவங்க கூட யாருன்னா பரிசேர்கள் தான். ஆனா அவங்க யாருன்னு பாத்தீங்கன்னா இயேசுக்கு மறைமுகமான சீசர்கள் தான். தெரியுமா, இயேசுடைய இயேசுக்கு மறைமுகமான சீசர்கள் கூட இருந்திருக்கான். எங்கன்னா அந்த மீட்டிங் இருந்திருக்கான். அவன் கண்டிப்பா ஏற்றுக்கிறதுக்கு எப்படி பதில் கொடுத்திருப்பாங்க, சப்போர்ட்டா என்ன பண்ணிருப்பாங்க, பதில் கொடுத்திருப்பான். அது யார் தெரியுமா, ரெண்டு பேர் ஏற்றுக்கிறதுக்கு மறைமுகமான சீசர் பேரே இருக்கு. அப்படி பசங்கல ஒருத்தர் யாருன்னா நிக்கோதேயும் இல்லைங்களா, அவருக்கு யாருன்னா பரிசெயர், பட் அது யாருமே ஏற்றுடைய சீசர். ஆனா பட் மறைமுகமான, அது தமிழ்ல வேற சொன்னா அந்தரங்கமான சீசன் பேர். இன்னொருத்தர் இருக்காரு, அவர் யாருன்னு பாத்தீங்கன்னா அரிமத்தியா ஊரானாகிய அவரு கூட யாருனா. அப்ப இவங்க என்ன பண்ணிருந்தாங்க, அந்த மீட்டிங்ல வந்திருக்காங்க. இப்ப வந்துட்ட அப்புறம் என்ன பேச்சு போயிட்டீங்கன்னா ஏசு கிறிஸ்து குற்றம் என்று போயிடும், இதான் விஷயம். அப்ப கண்டிப்பா ரெண்டு பேரும் என்ன பண்ணிருப்பாங்க, ஏசு கிறிஸ்து சாதாரணமா என்ன பண்ணிருக்கலாம், சொல்லிருக்கலாம். அப்படி இல்லைனா ஒருவேளை ஏசு கிறிஸ்து தம்முடைய எல்லா நடக்க போற விஷயங்களை முன்கூட்டி சொல்லியிருந்தாருன்னா, அவங்க ரெண்டு பேரும் விசுவாசிருந்தாங்கன்னா மத்தவங்க எல்லாம் பேசிட்டு இருக்கும்போது அவங்க என்ன பண்ணிருப்பாங்க, பேசாம அமைதியா இருப்பான். இப்படி கூட அவங்க நடந்திருக்கலாம். சகோதரிகளே, அப்ப பாருங்க எல்லாரும் கூடி வந்திருக்காங்க. அப்ப பாருங்க, அப்ப கூட பாருங்க பேதுரு தூரத்திலே அவருக்கு பின் சென்று பிரதான ஆசாரியனுடைய அரண்மனைக்குள் வந்து சேவரோட கூட உட்கார்ந்து என்ன பண்ணிட்டு இருந்தாருமா. இது மிக முக்கியமான பாயிண்ட். ஏன்னா பேருந்துக்கு ஒரு மிகப்பெரிய தைரியம் பாருங்க. என்ன தைரியம்னா உள்ள வந்துட்டார், உள்ள வந்து என்ன பண்ணிட்டு இருக்காருன்னா குளிர் காஞ்சிட்டு இருக்கா. அவன் யாருக்கிட்ட உட்காந்து அங்க யாரு இருக்கிறாங்க, சேவலர், யாரும் சேவலர் தெரியுமா. கொஞ்ச நேரத்துக்கு மட்டும் எங்க பண்ணாங்க, கெட்சமல மீட் பண்ணாங்க. ஆனா பேர்ல என்ன பண்ணா தைரியம் எடுத்து என்ன பண்ணாருன்னா அப்படியே எடுத்து ஒரே எடுத்து விட்டுனா எல்லாரும் இங்க இருக்கிறாங்க. ஆனா இவருக்கு என்ன தைரியம் பாருங்க, அவங்க மத்தியில் உட்காந்து என்ன பண்ணிட்டு இருக்காருன்னா குழு கண்டிச்சு இருக்காங்க. சாப்ப இது மிகப்பெரிய விஷயமா இருந்துச்சு சகோதர சகோதரே. அங்கதான் பேர்களுக்கு மிகப்பெரிய கண்ணியே இருந்துச்சு. அதுக்கப்புறம் என்ன வாசிக்கிறாங்கன்னா, இப்ப பழைய படிக்க ஆலோசனை சங்கத்துல எல்லாம் வந்துட்டாங்க, இப்ப பேச்சு ஆரம்பிக்குது. அப்பொழுது பிரதான ஆச்சாரியரும் ஆலோசனை சங்கத்தார் அனைவரும் இயேசுவை கொலை செய்யும்படி அவருக்கு விரோதமா என்ன பண்ணாங்க, சாட்சி தேடினார்கள். ஆனா என்ன ஆலையாமா அகப்படவில்லை. சோ பாருங்க, அப்போ எல்லா மீட்டிங் போட்டு என்ன டிஸ்கஷன் போயிட்டு இருக்கா, இவனை குழப்பம் எப்படி பண்ணா குழப்பம். ஏன்னா ஜனத்தின் நன்மைக்காக என்ன கண்டிப்பா கொலை பண்ணி ஆகணும். ஆனா என்ன குற்றம் கண்டிப்பா குழப்பம்ன்றதுக்கு அதிகாரம் நமக்கு கிடையாது. இவனுக்கு குழப்பம்னு சொல்லி ஜட்மெண்ட் பண்றதுக்கு நமக்கு அதிகாரம் கிடையாது. யாருக்கு அதிகாரம் இருக்குன்னா ரோம் பேர். சில ரோம் உடைய அந்த 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 அரசாங்கத்துக்கு தான் இருக்குது. ஆனா அந்த அரசாங்கத்தை போய் என்ன கொலை பண்ணுங்க அப்படின்னு சொல்லணும்னா கண்டிப்பா ஒரு ரீசன் தேவைப்படும். அது என்ன ரீசன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எல்லாம் குற்றம் கண்டுபிடிப்பதற்கு ஒரு நிறைய டிஸ்கஷன் ரொம்ப சீரியஸா அங்க போயிட்டு இருக்கு. ஆனா பாருங்க, சாட்சி தேடினார்கள் பட் என்ன பண்ணலைங்க, அகப்படவில்லை. அதுக்கப்புறம் இன்னொரு ட்ரை பண்ணான், முயற்சி பண்ணான், பொய் சாட்சி சொல்லி பார்த்தான். பட் அது கூட செட் ஆச்சுன்னு பாத்தீங்கன்னா அது கூட செட்டாகல. என்ன காரணம் பாத்தீங்கன்னா, வசனம் சொல்லுது அன்னையர் அவருக்கு விரோதமாய் பொய் சாட்சி சொல்லியும் அந்த சாட்சிகள் போகவில்லை. ஏன் இவ்வளவு சாட்சி கொடுத்து ஏன் செட்டாகல பாருங்க. அந்த சமயத்துல எல்லா ஜனங்களும் ஏற்றுக்கிறதுக்கு ஆப்போசிட், எல்லாம் ஆப்போசிட்டா இருக்கிறான். அப்ப இருக்கும்போது கண்டிப்பா என்ன இருக்கணும், ஒரு சாட்சி வந்தாலே கண்டிப்பா சாட்சி என்ன கண்டிப்பா செட்டா இருக்கும். ஆனா பாருங்க, வசனம் என்ன சொல்லுதுன்னா எல்லாம் ஏற்றுக்கிறதுக்கு ஆப்போசிட், எல்லா சாட்சி கொடுக்கறாங்க நம்ம என்ன காரணம் பாத்தீங்கன்னா தமிழ் மொழி பெயர்ப்பு தவறா பண்ணிட்டான் சரியா பண்ணல. ஆகினவங்க கண்டுபிடிக்க ரொம்ப கஷ்டமா இருக்கு. அது என்ன மொழிபெயர்ப்பு பாத்தீங்கன்னா, வாசிக்கிறோம் அநேகர் அவருக்கு விரோதமாய் பொய் சாட்சி சொல்லியும் அந்த சாட்சிகள் என்னங்க ஒவ்வொல்லை. அந்த ஒவ்வொல்லை அந்த வார்த்தை உடைய மீனிங் என்னன்னு சொல்லி நீங்க எனக்கு சொல்லும். ஒவ்வொல்லை என்ற தமிழ் வார்த்தை மீனிங் என்ன, பொருந்ததில்லை. அப்போ வேற என்ன சொல்லலாம், ஒத்து போகல. இதா விஷயம் கேள்வி என்ன, எதோட பொருந்து போகல, எதோட ஒத்து போகல. இல்லையா கேள்வி எழுதாருங்க, ஒத்து போகல ஓகே, பட் எதோட ஒத்து போகல. அப்ப அது இருந்துச்சுன்னா கண்டிப்பா கண்டிப்பா அது இருந்துச்சுன்னா இதுக்கு ஒத்து போகிற மாதிரி இருந்துச்சுன்னா ஓகே. ஆனா ஒத்து போகலையாமா, எதோட ஒத்து போகல. இதான் பாத்தீங்கன்னா மொழி பேசி நீங்க சரியா பண்ணல. பட் இங்கிலீஷ்ல வாசிக்கும் போது என்ன வார்த்தை வருதுன்னா ரொம்ப கிளியர். என்னன்னா என்ன மீனிங் அங்க புரிஞ்சுறாருன்னா, இப்போ சாட்சி வருதுன்னா அந்த சாட்சி ரெண்டு பேர் அல்லது மூணு பேர் இருந்து என்ன ஒரு சாட்சிய அங்கீகரிக்கும், ஆனா அப்படி அங்கீகரிக்க முடியலையாம். இதான் இந்த பாயிண்ட் தான் என்னன்னா நாட் அக்ரி டுகெதர், ஒப்புக்கொள்ள முடியல பட் டுகெதர் என்னங்க ஒன்னா சேர்ந்து அங்க வரக்கூடிய ஒரு சாட்சிய ஒன்னா சேர்ந்து என்ன பண்ணுவாங்க யாருமே அங்கீகரிக்கல. ஒருத்தர் இப்படி சொல்றாருன்னா இன்னொரு இன்னும் சொல்லுவாரு இல்லையே நான் அந்த மாதிரி கேட்டதுலையே அப்படின்னு சொல்லுவேன். இப்படியான்னு பாத்தீங்கன்னா அங்க ஒவ்வொரு இல்லை நம்ம கண்டுபிடிக்கணும்னா இவங்க எந்த பாயிண்ட் மனசுல வச்சு இந்த ஒருவேளை இந்த குற்றம் கண்டுபிடிச்சிக்கலாம்னா பழைய ஏற்பாட்டுல தேவன் கொடுத்தார் பாருங்க ஒரு பிரமாணம், நீங்க எந்த ஒரு நியாய சங்கத்துல ஒரு விசாரணை வரும்போது நீங்க எப்படியான குற்றம் அல்லது சாட்சி நீங்க எப்படிதான் கண்டுபிடிக்கணும்னா வசனம் சொல்லுது உபாகமம் 19 அதிகாரம் உபாகமம் 19 15 வாக்கு பாருங்க ஒரு ஒருவன் வந்து எந்த பாவத்தையோ அக்கறந்து செஞ்சான் சொல்லப்பட்டால்
கண்டிப்பா
ஒரு சாட்சி வச்சு என்ன பண்ணக்கூடாது நியாயந்திக்க கூடாது. அப்ப என்னன்னா ஒருத்தர் வந்து இது இந்த மாதிரி பண்ணா அப்படின்னு சாட்சி கொடுத்தாருன்னா அதுக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி 2-3 சாட்சி வேணும். இந்த பாயிண்ட் செக் பண்ணி பாத்திருக்காங்க. அப்போ பரிசீலனை சொல்றார் இவனை நான் பாத்திருக்கேன் அந்த மாதிரி பேசிருக்கான் அப்படி சொல்லும் போது இன்னொரு சொல்லுவாரு வேற மாதிரி சொல்லுவார் வேற மாதிரி சொல்லும் போது செட் ஆகும். இப்படிதான் பாத்தீங்கன்னா நிறைய முயற்சி பண்ணி பார்த்தாங்க பொய்சக் சொல்ல பார்த்தாங்க அப்ப கூட பாத்தீங்கன்னா சாட்சி ஒண்ணுமே அங்க செட் ஆகல. கடைசியில பாத்தீங்கன்னா கடைசியில ரெண்டு பொய் சாட்சி வந்துச்சு வந்துச்சு அப்பயாச்சி செட் ஆச்சா ஒவ்வொச்சா பாத்தீங்கன்னா அப்ப கூட செட் ஆகும். அது என்ன சாட்சி வாசிக்கிறோம் அப்பொழுது சில எழுந்து கை வேலையாக்கிய இந்த தேவாலயத்தை நான் இடித்து போட்டு இது முதல் சாட்சி. ரெண்டாவது விஷயம் கை வேலை அல்லாத வேறொன்றை 3 நாளைக்குள்ள என்ன பண்ணுவேன் கட்டுவேன் என்று இவன் சொன்னதை நாங்கள் கேட்டோம் என்று அவருக்கு விரோதமாய் பொய் சாட்சி சொன்னார்கள். அப்படி சொல்லியும் என்ன அறியாம அவங்க சாட்சி சொல்ல யோவான் 2 அதிகாரம் 17
என்ன
ஒரு அடையாளம் காமிக்கிறீங்க கேக்கும் போது சொல்றாரு பாருங்க நீங்க நாளைக்கு நீங்க என்ன பண்ணுங்க இடிச்சு போடுங்க 3 நாளைக்கு என்ன பண்ணுவேன் நானு. ஆமா இப்படி சொல்றாங்க சரிங்களா. பட் பாருங்க இது சொன்ன உடனே அவங்க என்ன சொல்றாங்க பாருங்க
அவங்க
ஆமா நம்மளை பத்தி அன்னைக்கு என்ன பண்ண ரேசு கிறிஸ்து பேசிட்டார். அப்ப நம்மளா ஒன்னா சேர்த்து ஏற்றுக்கு அன்னைக்கே பேசிட்டாரு. சரி நம்மள 3 நாளைக்குள்ளே அங்க அப்ப நம்மளை பத்தி சொன்ன விஷயத்த பாருங்க குற்றம் கண்டுபிடிப்பதற்காக ஏற்றுக்கிறது என்ன பண்றாரு அவங்க என்ன பண்றாங்க ஏற்றுக்கிறது குற்றம் கண்டுபிடிப்பதற்காக நம்மளை பத்தி பேசின விஷயத்த ஒரு குற்றமா கொண்டு வரணும் இல்லையா. பட் அது கூட பாத்தீங்கன்னா ஒவ்வொரு வில்லை சொல்லி நம்ம கண்டுபிடிக்க மன சகோதரர் சகோதரிகளே இப்ப நம்ம என்ன கண்டிப்பா பண்றோம்னா சரிங்களா அப்பொழுது பிரதானாஸ்தரன் அப்ப எல்லாம் சொல்லி பாக்குறாங்க. ஒண்ணு கேட்டார்களா, கடைசியில் யார் வந்துட்டாரா, காய்ப்பா இருக்கிறார் இல்லைங்களா, இப்ப தான் காய்ப்பா இருந்திருக்காரு பாருங்க. அப்பொழுது பிரதானாஸ்தரன் எழுந்து நடுவே நின்று யார்னா இந்த காய்ப்பா இயேசுவை நோக்கி என்ன சொல்றாரு பாருங்க, இவர்கள் உனக்கு விரோதமாய் சொல்லுகிறதை குறித்து நீ ஒன்றும் சொல்லுகிறது இல்லையா, இவ்வளவு பேர் புறமா சொல்றாங்களே நீ ஒண்ணு சொல்ல மாட்டியா அப்படி சொல்லும் போது என்ன பண்ணலாம், ஒரு வார்த்தை கூட பேசல. என்ன பசனம் என்ன சொல்லுதுன்னா, அவரோ ஒரு உத்தரம் சொல்லாமல் பேசாதிருந்தார். எதை குறிக்குதுன்னா, நம்ம பழைய ஏற்பாடுல வாசிக்கிறோம், அவரோ சத்தமிடாது இருக்கிறேன்னு ஆட்டை போல அமைதியா இருந்தா சொல்றீங்க. கத்திர ஏசு கிறிஸ்து ஒண்ணும் பேசல, ஆனா இந்த ஏசு கிறிஸ்து அதாவது ரிப்ளை பண்ணாததுனால மறுபடியும் பாருங்க, மறுபடியும் பிரதான ஆசாரியன் அவரை நோக்கி நீ சோத்தரிக்கப்பட்ட தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்துதானா என்று கேட்டான். ஆனா அப்படி கேட்டதுக்கு இயேசு பதில் கொடுக்கிறார். என்ன காரணம் பாத்தீங்கன்னா, மத்தையில் இருக்குது மிக முக்கியமான வசனம், அங்க வர வார்த்தைங்க கொடுக்கப்படல. என்ன வார்த்தை வருது நீங்க வாசிக்க வேணாம், நான் சொல்றேன் கவனிங்க. மத்தி 26 வரும், என்னன்னா நான் வந்து தேவனுடைய பேர்ல என்ன பண்ண வந்துட்டேன், ஆணையிட்டு கேட்கிறேன். என்னது தேவனுடைய பேர்ல நான் ஆணையிட்டு கேட்கிறேன், நீ சொல்லு நீ தேவனுடைய குமாரனா இல்லையா, இப்படி கேட்க. அப்ப தேவனுடைய பேர்ல ஆணையத்தை கேட்டதுனால ஏசு என்ன பண்றாருன்னா, இவரு பதிலே கொடுக்கிறாரு. என்ன கொடுக்கிறாருன்னா, நீங்க சொல்றபடிதான், அதுக்கு ஏசு நான் அவர் தான் மனுஷகுமாரன் சர்வ வல்லவரின் வலது பாரசத்தில் வீச்சிருப்பதையும் வானத்தின் மேகங்கள் மீது வருவதையும் நீங்கள் காண்பீர்கள். அப்பாரு மன சகோதர சகோதரே, அப்போ அந்த கேட்ட கேள்விக்கு ஏசு கிறிஸ்து மிக முக்கியமான பதில் கொடுக்கிறார். ஆமா நான் தேவனுடைய குமாரன் தான், அது எந்த வித சந்தேகம் இல்ல அப்படி சொல்லி ஏசு கிறிஸ்து சாட்சி கொடுத்தார் இல்லையா. இப்பதான் பாருங்க, இந்த வார்த்தை கேட்ட உடனே அங்கிருந்து எல்லா ஜனரும் டென்ஷன் ஆயிடுச்சு. அந்த டென்ஷன்ல பிரதநாதன் என்ன பண்ணிட்டாருன்னா, அவர் போட்டிருந்த அந்த வஸ்திரத்தை என்ன ஆயிட்டாரு, கிழிச்சு போட்டார் இல்லையா. ஏன் கிழிச்சு போட்டாருன்னா பாருங்க, இவர் கிழிச்சல் போட்டது மிக முக்கியமான விஷயம் என்னன்னா, அப்படி கிழிச்சு போற ஜனங்கள் பாத்துட்டு இருக்காங்க. அப்போ ஏதோ இந்த மாதிரி சொன்ன வார்த்தை நிமித்தமா பிரதானாச்சாரியன் அவ்வளவு கனமிக்க ஜெட்ட கிழிக்கிறாருன்னா, அப்ப எந்த அளவுக்கு இந்த மாதிரி பேசியிருப்பான் இல்லையா, எந்த அளவுக்கு இந்த மாதிரி வார்த்தைகளை அவன் பேசியிருப்பான். அப்ப அந்த அளவுக்கு அவர் என்ன பண்றாருன்னா, பிரதானாச்சாரியன் கனமுள்ள அந்த வஸ்திரத்தை மதிப்புள்ள வஸ்திரத்தை பயபக்தியா ஒரு ட்ரெஸ்ஸை கிழிக்கிறாருன்னா, அப்ப இவங்க எந்த அளவுக்கு பேசியிருப்பான் அப்படின்னு என்ன பண்றாங்கன்னா, அவன் ரொம்ப டென்ஷன் ஆயிட்டான். அப்போ இவர் கிழிக்கிறாரு, கிழிச்சு ஒரு மிக முக்கியமான வார்த்தைகளா பாருங்க, இனி நமக்கு சாட்சிகள் வேண்டியது என்ன, இதுக்கு மேல நமக்கு என்ன சாட்சி தேவை. இவன் வாயாலே தான் பண்ணான், ஒரு மிகப்பெரிய சாட்சி கொடுத்தா என்ன தேவ தூஷணத்தை நீங்க என்ன பண்ணுங்க கேட்டீங்களே அப்படின்னு சொல்லி ஒரு மிக முக்கியமான விஷயத்த அங்க சொல்ற மன சகோதர சகோதரில இங்கதான் ஏசுடைய லைஃப்ல மிக முக்கியமான டேர்னிங் பாயிண்ட் நடக்குது. இந்த வார்த்தையா ஏற்றுக்கிறதுக்கு மிக முக்கியமான ஒரு இந்த மரணத்துக்கு போறதுக்கு ஒரு மிக முக்கியமான காரணமா இருந்துச்சு என்னன்னா, இவன் தேவ தூஷணம் சொல்லிட்டான், இந்த வார்த்தையை பிடிச்சிட்டான். இது மிக முக்கியமான காரணம், இதை நிமித்தமா ஏசு கொலை பண்றதுக்கு மைண்ட் லெவல்ல ரெடி ஆயிட்டான். பாருங்க, இப்ப நான் கண்டுபிடிக்கலாம், இவன் இந்த தேவ தூஷணம் சொன்னா சொல்லிட்டு ஏசு கிறிஸ்து கொலை பண்ண பிளான் பண்ணாங்க, இது சரியா தப்பா, இது சரியா தப்பா, அவங்களுடைய பார்வையில சரியா தப்பா, இவன் தேவ தூஷணம் சொன்னா அது இவன் கொலை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்றான், இது சரியா தப்பா, பிரதான ஆசிரியன் அவருடைய முடிவு சரியா தப்பா பாத்தீங்கன்னா சரி. ஏன்னா பழைய ஏற்பாடு என்ன சொல்லப்பட்டிருந்தா, யார் ஒருவர் தேவனுக்கு ஒருவரமா வாக்கு சொல்றாரோ அவங்க என்ன பட என்ன பட வேண்டும், கல்லெறிந்து கொல்லப்பட வேண்டும். இப்படிதான் பழைய பொருள் தேவன் கொடுத்திருக்கா இல்லையா. அந்த மைல நினைச்சிட்டா பாறைகள் மிகப்பெரிய தேவ தூஷணம் பேசிட்டு அப்படி ஆகினால கண்டிப்பா என்ன பண்ணணும், கொலை பண்ணணும் அப்படி சொல்லி மைண்ட் ஆயிடுச்சு. இல்ல ரொம்ப டென்ஷன் ஆயிடுச்சு. என்ன காரணம்னா, தேவ தூஷணம். இப்ப இன்னொரு கதை வரலாம், சோ அவர் ஏற்றுக்கு தேவ தூஷணம் சொன்னாரா, அப்படி ஏற்றுக்கு தேவ தூஷணம் சொன்னாரா, அதுனே தேவ தூஷணம் என்ன இல்லைங்க, அதுனே தேவ தூஷணம். அவமான பாத்திரம் இப்ப என்ன கேள்வி வந்துச்சு இல்லையா, அப்படி என்ன அவருக்கு அவமானம் வந்துச்சு, என்ன அவமானம் வந்துச்சு அப்படி கேள்வி வந்துச்சு. அதுக்கப்புறம் நாங்கள் போனதுக்கு அப்புறம் இன்னொரு கிளாஸ் எடுத்தாங்க. அப்போ அந்த அவமானம் என்ன விதமான அவமானம், அப்படி என்ன விதமான அவமானமான மரணம் சொல்லிட்டு விளக்கம் கொடுத்தாங்க.
என்ன கிடைக்கும் உங்களுக்கு தெரியுதா? உங்களுக்கு தெரியுமா அது என்ன? அவமானமான மரணம். அப்படி என்ன அவமானமான மரணம்? இல்ல எப்படி சொல்றாங்க அப்படின்னா அவருக்கு என்ன அவமானம் வந்துருச்சுன்னா இவன் வந்து தேவதூசன் சொல்லிட்டா அந்த மாதிரி பேர் வந்துருச்சு. யாருக்கா இந்த பேர்னால இயேசு கிறிஸ்து ரொம்ப தாங்க முடியலையாமா? இது ரொம்ப அவமானம் போச்சாமா? இதுதான் என்ன பண்ணாரு இயேசு கிறிஸ்து? இந்த பாத்திரம் என்னை விட்டு என்ன பண்ணுங்க பாரு. இப்படி சொன்னத கொஞ்சம் கூட எனக்கு சரியா புரிஞ்சுக்க முடியும். இதுல என்ன அவமானம் இருக்குது? தேவதூசனம் சொன்னாங்க சொல்லி அவன் பொய் சொல்றான். இவரு சொல்ல இதுல பெரிய அவமானம். இதுல இதற்கோ ஏன் நீங்க வந்து என்னை விட்டு நீங்க கூடுமா நீங்க என்ன பண்ணணும் நீங்க என்ன விஷயம் இருக்குது கிளியரா நமக்கு கிடைக்கும் சரிங்களா? பட் இன்றைய வருஷத்துல நம்ம ஸ்டடி பண்ணும்போது தெரிஞ்சன்மான சகோதர சகோதரே தேவதூத் வாக்குடைய மிக முக்கியமான அர்த்தம் நம்ம கண்டுபிடி. ஆனா இன்னைக்கு நம்ம இன்னைக்கு பார்க்க போறதுல ஒரு வாய்ப்பு இருந்துச்சுன்னா நம்ம வரி நாட்கள பார்க்கலாம் தேவதூத்னா என்ன. பட் இந்த பாய் சொல்லிடுறேன். பட் இருந்தாலும் என்ன பண்ண போனா பழைய கோட்டை சில எக்ஸாம்ஸ் இருக்கு. ஏன்னா பாருங்க இப்ப சின்ன உதாரணம் கொடுக்கேன் பாருங்க. சோ தேவதூத்னு என்ன பண்ணா தேவனுக்கு விரோதமா மன்னிக்கவே அப்படிப்பட்ட வாசி ஏற்றி அதற்கு அவர்கள் எல்லோரும் இவர் மரணத்துக்கு பாத்திரா இருக்கான் என்று தீர்மானம் பண்ணினார்கள். ஆனா இது சரியான மெத்தடே கிடையாது. ஒருத்தரை பார்த்து இவருக்கு எந்த ஒரு தீர்மானம் பண்ணாலும் கூட மெத்தட் இருக்கு. என்ன மெத்தட்னா பாருங்க இப்போ குற்றவாளி குற்றம் கண்டுபிடிக்கப்பட்டாச்சு. அப்போ குற்றம் கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் என்ன தீர்ப்பு கொடுக்கலாம் சொல்லிட்டு அன்னைக்கே முடிவு பண்ணக்கூடாது. மாறாக வீட்டுக்கு போயிட்டு நல்லா சாப்பிட்டு தூங்கிட்டு ரெண்டு நாள் தூங்கிட்டு மறுபடியும் ரெண்டு நாளுக்கு அப்புறம் வந்து என்ன பண்ணா இவருக்கு இவருக்கு என்ன தீர்ப்பு கொடுக்கலாம்னு சொல்லிட்டு முடிவே பண்ணும். ஆனா இவங்க என்ன பண்ணிட்டாங்க ஏ சொல்லி விஷயத்துல அன்னைக்கு என்ன பண்ணாங்க முடிவு எடுத்துட்டாங்க இவன் கண்டிப்பா மரண தண்டனை அப்படி சொல்லி முடிவு எடுத்துட்டாங்க. அப்புறம் பாருங்க ஏசு கிறிஸ்து அன்னைக்கே முடிவு எடுத்தாங்க இவன் கண்டிப்பா இவனுக்கு மரண தண்டனை சொல்லி அவங்க முடிவு எடுத்தாங்க. அன்னிலிருந்து அந்த டைம்ல இருந்து பாத்தீங்கன்னா அப்பதான் ஏசு கிறிஸ்துக்கு ஆரம்பிக்கிறது மிக முக்கியமான சோதனைகள். அது என்னன்னு பாருங்க வசனம் சிம்பிளா ஒரே வசனம் சொல்லப்பட்டிருக்கு. என்ன வசனம்னா அப்பொழுது சில அவர் மேல் துப்பவும் அவருடைய முகத்தை மூடவும் அவருடைய அவரை குட்டவும் ஞான திருஷ்டியினாலே பார்த்து சொல் என்று சொல்லவும் தொடங்கினார்கள். வேலைக்காரரும் அவரை கன்னத்தில் அறந்தார்கள். இந்த வசனம் ரொம்ப கிளியரா இருக்குது, ரொம்ப சிம்பிளா இருக்குது, ரொம்ப சுத்தமான வார்த்தை மூலமா போட்டுருக்கான். இந்த வசனம் மிக முக்கியமான வசனம். இங்கதான் கண்டுபிடிக்கிறோம் கர்த்தர் என்ன மாதிரியான அவமானம் வாங்கிட்டு நம்ம கண்டுபிடிக்கலாம். பாருங்க இங்க ஏற்றுக்கிறது சொல்லப்பட்ட தமிழ் வார்த்தைகளை நாம கிரேக் வார்த்தை மற்றும் ஆங்கில வார்த்தைகளை கம்பேர் பண்ணி பார்க்கும் போது சில விஷயங்கள் நமக்கு தெரியும். அந்த சமயத்துல ஒரு குற்றவாளி கண்டு மரணத்துக்கு தீர்ப்பு மரணத்துக்கு பாத்திரவான் அப்படி தீர்மானம் பண்ணதுக்கு அப்புறம் பொதுவா பாத்தீங்கன்னா அந்த சமயத்துல எந்த ஒரு குற்றவாளி மரணத்துக்கு தீர்ப்புன்னு சொல்லி தீர்ப்பு பண்ணாலோ அந்த டைம்ல இருந்து அங்க இருக்கக்கூடிய எல்லா ஜனங்கள் அந்த ஆலோசனை சங்கம் மற்றும் எல்லா தகவல ஜனங்கள் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த நபரை ரொம்ப கேவலமா நினைப்போம், ரொம்ப கேவலமான முறையில பிஹேவ் பண்ணுவோம். இதுதான் அந்த விஷயம். இப்ப ஏவி கிறிஸ்து அந்த கண்டிஷன் வந்துட்டா இவன் மரணத்துக்கு பாத்திரவான்னு சொல்லி அந்த கண்டிஷன் வந்துட்டான். இப்பதான் பாருங்க ஏசு கிறிஸ்துக்கு ஆரம்பிக்கிறது நிறைய அவமா. என்ன மாதிரி அவமானா அவங்க என்ன பண்ணுவாங்க தெரியுமா, டெமோ பண்ணி காமிக்கணும் பட் இங்க இடம் இல்ல, பட் நீங்க நான் சொல்றதை நீங்க மனசுல வச்சுக்கோங்க. என்னன்னா ஏசு கிறிஸ்து சுத்தி நிக்கிறாங்க அவங்க பாத்தீங்கன்னா இன்னைக்கு கோர்ட்ல எப்படி இருந்தா கோர்ட்னா பாத்தீங்கன்னா அங்க ஜட்ஜ் உட்காந்துருப்பா, குற்றவாளிக்கு பாதுகாப்பு இருக்குமா இருக்காதா கண்டிப்பா இருக்கும், கோர்ட்ல இருப்பாரு. ஜனல் என்ன எங்க உட்காந்துருப்பாங்க, முன்னாடி ஃப்ரண்ட்ல உட்காந்துருப்பாங்க, ஏன்னா ஒரு பாதுகாப்பு உட்காந்துருப்பாங்க. ஆனா அங்க எப்படின்னா ஏசு கிறிஸ்து இருந்த அந்த நியாய சங்கத்துல எல்லாரும் அப்போ ஒழுக்கமா உட்காரு, எல்லாம் சிதறி போய் அப்படி இஷ்டத்துக்கு அவர் நின்னான். அப்படி ஏசு கிறிஸ்து சென்டர்ல நிக்கிறாரு, அவர் சுத்தி இஷ்டத்துக்கு நிறைய பேர் என்ன பண்ண கூட்டம் கூட்டமா தங்கிருந்தான். இப்ப என்ன பண்றாங்க, கூட்டம் சுத்தி ஏசு கிறிஸ்து சுத்தி நிக்கிறாங்க, ஏசு கிறிஸ்து நடுவுல நிக்கிறார். இப்ப அவங்க என்ன பண்றாங்கன்னா துணி எடுத்து ஏசு மேல போட்டாங்க, போட்டு என்ன பண்ணாங்கன்னா ஓடி அடிச்சான் இல்லைங்களா. வசனம் சொல்லு குட்டவும் என்ன தெரியுமா, குட்டவுமே எப்படி குட்டம் எப்படி குடிப்பாங்க நினைக்கிறீங்க, குட்டம் என்ற வார்த்தையை நம்ம இங்கிலீஷ்ல போய் பாத்தீங்கன்னா எப்படி வார்த்தை வருதுன்னா வேற மீனிங் வருது. என்ன மீனிங்கா குற்றத்தை பத்தி அவங்க பேசல, பண்ணிருப்பாங்க பட் என்ன பண்ணிதான் என்ன பண்ணாங்கன்னா ஏச நிக்கிறாரு, தலைய மூடிட்டாங்க, சுத்தி யார் நிக்கிறாங்க அந்த எல்லா சிறையும் நிக்கிறாங்க. என்ன பண்ணாங்கன்னா ஏச நிக்கிறாரு, பின்னாடி ஒருத்தர் என்ன பண்றாருன்னா ஓங்கி முதலடிச்சார். அப்ப முதலடிக்கும் போது ஏச என்ன பண்ணிருப்பாரு, அதுக்கப்புறம் ரொம்ப கஷ்டமா இருக்கும் இல்ல, நாலு பேருக்கு முன்னாடி எச்சி வாங்கணும்னா அது எப்படி இருக்கும், திருச்சிட்டு போமா என்ன வரும், உண்மையில சரியான கோபம் வரும் இல்லையா. பாருங்க அந்த இடத்துல ஏற்றுக்கிறதுக்கு காமிச்ச அமைதி பார்க்க வேண்டிய மிக முக்கியமான விஷயம். அப்போ ஏற்றுக்கிறது மூஞ்சி மேல காரி துப்பும் போது ரொம்ப அமைதியாயிட்ட, ஒரு டைம் காரி துப்புவாங்கள நிறைய டைம் வாங்கி இருக்கிறாரு, அது எவ்வளவு டைம் கண்டுபிடிக்கலாம் பாருங்க. பத்தாயிரத்துக்கு வேற அடி அடிக்கிறாங்க, ஏற்றுக்கிறது ரொம்ப கேவலப்படுத்துறாங்க. அது என்ன மாதிரி கேவலம் கண்டுபிடிக்கணும்னா சின்ன எக்ஸாம்பிள் கொடுத்தேன், பட் டெமோ பண்ணி காமிக்கலாம், பட் டெமோ பண்ண டைம் இல்ல இடமும் இல்லை இல்லைங்களா. அப்ப அந்த அளவுக்கு ஒரு கேவலமான முறையில் ஏற்றுக்கு என்ன பண்ணாங்கன்னா நல்லா சின்னங்கள் பண்ணாங்க. எவ்வளவு நேரம் பண்ணாங்க தெரியுமா, காம நேரம் கிடையாது, அரை மணி நேரம் கிடையாது, கிட்டத்தட்ட ரெண்டு மணி நேரம் பண்ணிருக்காங்க. ஒரு நேரமா ரெண்டு மணி நேரம் ஏற்றுக்கிட்ட ரொம்ப கேவலமா நடத்திருக்காங்க. அந்த அளவுக்கு காரி துப்பிருக்காங்க, போய் அடிச்சிருக்காங்க இல்லைங்களா. அவங்க முகத்தை மூடிட்டு மாறி மாறி அடிக்கிறாங்க, ஏசு கிறிஸ்து கீழே விளைவிக்கிறாங்க. அதுக்கப்புறம் யாருன்னு சொல்லு, இந்த மாதிரி கேவலமான முறையில ஏசு கிறிஸ்துவ அவங்க பண்ணும்போது பாருங்க ரெண்டு மணி நேரம் அவர் என்ன பண்ணிருக்காரு, பேசாம அவர் நினைச்சா அவர் என்ன பண்ணிக்கலாம், ஒரு ஒன்னே முக்கால் வரும்போது என்ன பண்ணிக்கலாம், அவர் நினைச்சா கோபமாயிரு நம்முடைய பரிபூர்ண வல்லமை காமிச்சு அங்க எல்லாத்தையும் என்ன பண்ணிருக்கலாம், ஒரே அடி அடிச்சிருக்கலாம். பட் ஏசு கிறிஸ்து பண்ணல, ரொம்ப அமைதியாயிட்டார். இங்கே ஏசு கிறிஸ்துக்கு அவமானமான காரியம், அவர் அந்த கேவலப்படக்கூடிய நிலைமை கூட ஏசு கிறிஸ்துக்கு அங்க வஞ்சன்மான சகோதர சகோதரிகளே. ஆனா இந்த வசனம் ரொம்ப கிளியரா சிம்பிளா போட்டிருக்கு, பட் பழைய ஏற்பாடு ரொம்ப கிளியரா இருக்கு. என்ன கிளியரா இருக்குன்னா பாருங்க, ஏசு கிறிஸ்துக்கு தாடி இருந்தாங்க, தாடி அதுலாம் பிடிச்சி இருந்தா பிடிச்சி இஷ்டத்துக்கு இழுத்துக்கணுமோ பண்ணான், காரி துப்புனாங்க, முதுகில் வச்சா எல்லாம் பண்ணாங்க. இதுல எங்க நான் பழைய ஏற்பாட்டில் இருக்கு, நீங்க வசன வாசிங்க அன்பான சகோதர சகோதரிகளே. ஏசிய புஸ்தகம் 50 அதிகாரம் 6 வசனம் வாசிங்க, பாருங்க என்ன வார்த்தை கவனிச்சீங்க, அடிக்கிறவங்களுக்கு என் முதுகையும் தாடி மயிரை பிடிங்களுக்கு என்ன பண்றேன், என்னோட தாடியை என்ன பண்ண ஒப்பு கொடுத்தேன் பாத்தீங்க. பாருங்க வார்த்தை கவனிச்சுங்க, அவமானத்துக்கும் உமிழ்நீருக்கும் தமிழ சுத்தமான வார்த்தை போட்டாங்க, உமிழ்நீர் போட்டாங்க. நம்மளுடைய பாஷை என்ன சொல்லலாம் இல்லைங்க, எச்சி காரி துப்புறது இல்லைங்களா, ரொம்ப மிக 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 முக்கியமான சோதனை என்பதை சொல்லுவதற்கு பரிபூர்ண மனுஷனுக்கே உரிய
சில விசேஷமான சோதனைகள், ரொம்ப ஒரு கடினமான சோதனை கூட நம்ம சொல்லலாம். அப்போ இவ்விதமாக இயேசு கிறிஸ்து அவர் பட்ட பாடுகள் மிக முக்கியமான ஆலோசனை சங்கத்துல குற்றவாளி தீர்ப்பானதுக்கு அப்புறம் ரெண்டு மணி நேரம் போட்டு இஷ்டத்துக்கு தங்களை இயேசு கிறிஸ்து என்ன பண்ணாங்க, தங்களுடைய இஷ்டத்துக்கு தங்க ரொம்ப கேவலமான முறையில நடத்திருக்காங்க. இதெல்லாம் ஏன் நடத்திருக்காங்கன்னா, காரணம் யார் தெரியுமாங்க, நமது நிமித்தம் என்ன அவர் நிந்தைகள் என்ன பண்ணணும், அதான் பாருங்க மொத்தம் சொல்லுது நமது நிமித்தமா நிந்தைகளை என்ன பண்ணாராமா, நின்னை குறிக்குது அவமானமான விஷயம், கேவலமான விஷயம். ரெண்டு நேரம் யோசிக்கிறது ரொம்ப பொறுமையா தாங்கிட்டு இருந்தாரு. காரணம் என்னன்னா, அவர் மைண்ட்ல இருந்தது யாரு யாருன்னா நாம். நமது நிமித்தமா அவரு இந்த மாதிரி கஷ்டங்களை அனுபவிச்சார். அதான் பாருங்க இதை குறிச்சு நம்ம எப்ரேல அப்போஸ்தலனாகிய பவுல் கொடுத்தாரு பாருங்க, பாவிகளால் செய்யப்பட்ட இவ்விதமான விபரீதங்களை என்ன பண்ணணுமா நினைச்சு கொள்ளுங்க. வசனம் சொல்லுது எப்ரேல் 12:3, நீங்க சோர்ந்து போகாதீங்க, ஏன்னா கம்மி பண்ணுங்க பாதிகளால் செய்யப்பட்ட இந்த பாதை இங்கதான் பாக்கலீங்க. ஆலோசனை சங்கத்துல இருக்கிற எல்லா ஜனங்களும் என்ன சொன்னாங்க, அடிச்சாங்க அவங்க பெரிய பெரிய ஆபீசர்ஸ் மாத்திரம் அடிக்கல, சாதாரண வேலைக்காரங்க என்ன பண்ண வந்து போய் ஓய் அடிச்சு போனா ஏத்துக்கிறது அவன் அவன் பேர் என்னன்னா போய் கேவல குறைச்சு போறான். எப்படின்னா ஒரு பெரிய ஒரு அரண்மனையில எஜமான இருக்கிறார், அவர் தன்னுடைய மேனேஜரை கூப்பிட்டு அடிக்க அடிச்சிட்டோம், அடிச்சதுக்கப்ப கண்டிப்பா அவமானமா இருக்கு, யாரு மத்தியும் எல்லா ஜன மத்தியில் அடிக்கும் ரொம்ப கேவலமா இருக்கு. ஆனா அந்த எஜமான் என்ன பண்றாருன்னா தன் வீட்டு வேலைக்காரன் கூப்பிட்டு இவனை அடி சொன்னா இன்னும் எப்படி இருக்கும், அதை விட ரொம்ப கேவலமா இருக்கு. அந்த மாதிரிதான் பாருங்க இயேசு கிறிஸ்து அங்கிருந்த பிரதான மற்றும் எல்லா கருத்து எல்லாம் அடிக்கிறாங்க, பட் பிரதான வேலைக்காரன் கூட என்ன பண்றாருன்னா இயேசு கிறிஸ்து அடிக்கிறாரு. தப்பு அன்பான சகோதரி கண்டுபிடிக்கிறோம் இயேசு கிறிஸ்து அந்த கடைசி நேரத்துல பாதிகாரம் செய்யப்பட்ட விபரீதங்களை நீங்க என்ன பண்ணணும், என்ன வாசிக்கிறோம் விபரீதங்களை சகிச்சு அவரே நீங்க என்ன பண்ணணும் நினைச்சுக்கொள்ளுங்க. இது மிக முக்கியமான விஷயம், இதுக்கு மேல பேச முடியாது. பட் நீங்க வீட்டுல போய் தனிப்பட்டவர்கள் நீங்க என்ன பண்ணுங்க, அந்த விஷயங்களை நினைச்சு பார்க்க வேண்டியது அவசியமா இருக்கணுமான சகோதர சகோதரிகளே. அப்போ இதை நம்ம கண்டுபிடிக்கிறோம் கிறிஸ்து கிறிஸ்துவ அந்த நேரத்துல பட்ட கஷ்டங்கள். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா 4 மணி 5 மணி ஆச்சு இல்லைங்களா, பாருங்க 1:30 to 4 இந்த விஷயம் நடக்கும். 4 வரைக்கும் ஏற்று அவமானப்படுறாரு, அதுக்கப்புறம் 4 மணி ஆனதுக்கு அப்புறம் இப்ப ஏற்று சோதனை 3 ஆரம்பிக்குது, மதுரீதியான சோதனை 3 ஆலோசனை சங்கத்துக்கு முன்பாக. ஆனா இதுக்கு முன்னாடி இன்னொரு விஷயம் அங்க போயிட்டு எங்க போயிட்டு இருக்குங்க, அந்த விஷயம் அங்க போயிட்டு இருக்கு. ஆனா அது நம்ம பார்க்க போறது இல்லை, நம்ம முழு நோக்கம் என்ன, ஏற்றுடைய பாடல்கள் மாத்திரமே நம்ம பார்த்து கொண்டு வருகிறோம். இப்ப கண்டுபிடிக்கலாம், இப்போ மதுரியான சோதனை 3 ஆலோசனை சங்கத்துக்கு முன்பாக நேரம் 4 மட்டும் இப்பதான் சரியான முறையில அவங்க அந்த ஆலோசனை சங்கம் கூடுறாங்க. இத பாரு இப்ப அதே விஷயம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் விஷயம் இருக்கும் பாருங்க, ஒண்ணும் தெரியாத மாதிரி நைட்ல ஒண்ணுமே நடக்காத மாதிரி என்ன பண்ணுவாங்க, எங்க கேள்வி கேட்பாங்க. அப்புறம் வாசிக்கிறேன் பாருங்க, விடியற்காலமான போது ஜனத்தின் மூப்பரும் பிரதானாச்சாரியரும் வேதபாரகரும் கூடி வந்து தங்கள் ஆலோசனை சங்கத்தில் அவரை கொண்டு வந்து நிறுத்தி நீ கிறிஸ்துவா அதே சொல் என்றார். அதற்கு அவர் நான் உங்களுக்கு சொன்னால் நீங்க என்ன பண்ண மாட்டீங்க, நம்ப ஏன்னா நைட்டு போது கேட்டாங்க, நைட்லாம் கேட்டு ஒன்னு கேட்காத மாதிரி ஒண்ணு நைட்ல ஒண்ணுமே நடக்காத மாதிரி என்ன பண்றாங்க, ஏற்றி கொடுத்த நிக்க வச்சு அவங்க இந்த மாதிரி கேட்கறாங்க. அப்ப ஏன் சொல்றாரு, நான் சொன்னாலும் நீங்க நம்ப மாட்டீங்க, நான் உங்ககிட்ட கேட்டாலும் நீங்க என்ன பண்ண மாட்டீங்க, பதில் சொல்லவும் மாட்டீங்க, ஏன்னா விடுதலை பண்ணவும் மாட்டீங்க. இது முதல் மனுஷக்கு உண்மையான சர்வ வளங்கள்ல தேவனுடைய வலுது பார்த்துட்டு என்றார். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா 70-74 இங்க டைப் பண்ணல, நீங்க பைபிள் யாராவது எடுத்து வாங்க. என்ன பண்ணிருக்கலாம் அருமையா ஒப்பு கொடுத்துட்டாரு. பொழுது விடிந்த உடனே பிரதான ஆச்சாரியரும் மூப்பரும் வேதம் பாராகிறோம். ஆலோசனை சங்கத்தோட அனைவரும் கூடி ஆலோசனை பண்ணி இயேசுவை கட்டி கொண்டு போய் பிள்ளாத்தினத்துல என்ன பண்ணுவாங்க, ஒப்பு கொடுத்தார்கள். அதுக்கப்புறம் நீங்க மாற்றி பாத்தீங்கன்னா யுத அற்பத்தி வரும், பட் அதை நம்ம பத்தி நம்ம பார்க்க போறதான சகோதர சகோதரியே. பட் இன்றைய கிளாஸ் நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்னா, மிக முக்கியமான விஷயம் கர்த்தர் இயேசு கிறிஸ்து அந்த மதரீதியான சோதனைகள் பட்ட கஷ்டங்கள், அவர் வான அனுபவங்கள், இதை குறிச்சு நாம இன்னைக்கு அமைச்சு குறிப்பிட்ட நேரத்துல மாத்திரம் நம்ம தியானிச்சிருக்கிறோம். பட் இது நீங்க வீட்டுல போய் தனிப்பட்டவர்களே நீங்க தியானிக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியமா இருக்கு மன சகோதர சகோதரியே. பட் இங்க இருந்து கேட்கக்கூடிய விஷயங்கள் 100% மாத்திரமே. விஷயங்களை நீங்க தனிப்பட்டவர்களை தியானிச்சு உங்களுக்கும் கத்திற்கும் உள்ள அந்த இறுதிய பூர்வமான ஐக்கியத்தை நீங்க என்ன பண்ணிக்கோம்னா, அதை நீங்களே ஏற்படுத்திக் கொண்டு கத்துடைய அந்த பாடுகளை மரணத்தை நீங்க தியானிங்க. அது மாத்திரம் இல்ல, ஒவ்வொரு சோதனையும் ஏற்றி கொடுத்தப்பட்ட பாடுகள் மத்தியில அதற்கான கீழ்படிதல் அமைதி இதெல்லாம் கண்டு படிச்சு நாம் கூட வரக்கூடிய சோதனைகள்ல நாம் கூட அதிகமாக நம்ம தேவனுக்கு பிரியமான காரியங்கள் செய்யும் போது ரொம்ப பிரயோஜனம் உள்ளதா இருக்கும் மன சகோதரர் சகோதரில். இதெல்லாம் மாற்றத்தை அப்போ சொன்னாங்க போல் சொன்னாரு, என்னை நினைவு கூறும்படி செய்யுங்கள். எல்லாம் நீங்க நினைவு கூறுங்க, நினைவு கூர்ந்து நான் என்னென்ன பண்ணேன், என்ன அனுபவம் எனக்கு வந்துச்சு, ஒவ்வொரு அனுபவங்களையும் என்ன மாதிரி டிவே பண்ணேன், எல்லாம் நீங்க நினைவு கூறுங்க. நினைவு கூர்ந்து நீங்க கூட என்ன பண்ணுங்க, என்னுடைய பாத்திரத்துல பங்கு பெறுவது நீங்க என்ன பண்ண, உங்களை நீங்க என்ன பண்ணணும், ஒப்புக்கொடுங்க. அப்ப அன்பான சகோதரர்களே, நம்ம கூட சில முக்கியமான சோதனையில ஃபியூச்சர்ல காத்திருக்கு. என்ன சோதனைனா, நீங்க நிறைய கிளாஸ் கேள்விப்பட்டிருப்பீங்க. சோ நமக்கு இருக்கக்கூடிய சில முக்கியமான சோதனைகள் நமக்கு தெரியும். கடைசி பாதங்கள் எப்படி மறிப்பாங்க, ரொம்ப மகிழ்ச்சியா மறிப்பாங்க இல்லைங்களா அம்மாவா, கடைசி பாதங்கள் எப்படி மறிப்பாங்க, மகிழ்ச்சியா மறிப்பாங்க, ரத்த சாட்சியா மறிப்பாங்க. சோ மிக முக்கியமான வாய்ப்பு, அந்த வாய்ப்பு நமக்கு கூட கிடைக்க வாய்ப்பு தேவஸ்தம்பத்தில் கண்டிப்பா கிடைக்கும். பட் கிடைக்கும் போது எப்படி ஏற்றுக்கிறதுக்கு ஒரு அனுபவம் வந்துச்சோ, சேம் நமக்கு ஒரு எப்படி தேவையான இருந்துச்சோ நமக்கு ஒரு அந்த இடத்துல நம்ம நிக்கணும்னா ஒரே வழி, நம்ம முடியாது. நம்ம பிளான் பண்ண, நம்ம முன்கூட்டியே பிளான் பண்ண முடியாது. இங்க போய் இப்படி பேசணும், அங்க போய் அப்படி நடக்கணும்னு சொல்லி பிளான் எல்லாம் பண்ண முடியாது. ஒரே வழி, கத்தரை பாருங்க, அவருடைய மரணத்தை நினைவு கூறுங்க, என்ன மாதிரி பண்ணாரு, எப்படி தவிச்சார், அப்படியே நீங்க என்ன பண்ணுங்க, நம்மளுடைய லைஃப்ல அவங்க ஃபாலோ பண்றதுக்கு முயற்சி பண்ணலாம் மன சகோதர சகோதரே. பட் ஏசு கிறிஸ்து முழுக்க முழுக்க பாத்தீங்கன்னா, அவர் வந்து எல்லா சோதனைகள் மத்தியில அவர் எல்லா அவமானம் வாங்கும் போது ரெண்டு மணி நேரம் அடி அந்த கேவலமான காரியத்தை அனுபவிக்கும் போது அவர் மனசுல என்ன தெரியுமா, கண்டிப்பா மிக முக்கியமான ஒரு பாயிண்ட் மனசுல இருந்திருக்கு. என்ன பாயிண்ட்னா, அது ஏசு கிறிஸ்து அவர் அந்த ஒரு பாயிண்ட் தான் ஏசு கிறிஸ்துல தெம்பு கொடுத்துச்சு. என்ன தெம்புனா, முடிச்சுக்கலாம், யோவான் 16:32. என்ன அருமையான விஷயம், இந்த நம்பிக்கை ஏற்றுக்கிறதுக்கு நீங்க எல்லாம் போயிருவீங்க, ஆனா என் கூட யார் இருக்கிறா, பிதா பாய்க்க தேவன் இருக்கிறா. அந்த நம்பிக்கை தான் ஏற்று கிறிஸ்துவ ரெண்டு மணி நேரம் பாத்தீங்கன்னா பட்ட அந்த அவமானங்கள் ரொம்ப தாங்கிட்டு இருந்தார், ரொம்ப அமைதி ஆயிட்டார், ஒண்ணு கோவப்படல, டென்ஷனா பாருங்க. சில பேர் நம்மளே பாருங்க, பொதுவா இன்னைக்கு உலகத்துல சில பேர் நம்மளே கேச்சுக்கோம், யாராவது தலையில அடிச்ச நம்ம கோவம் கோவம் சரியான கோவம், எவ்வளவு பிரிப்பேர் இருந்தாலும் ஒரு யாரும் அடிச்சாருனா சரியான டென்ஷனா. ஆனா ஏசு கிறிஸ்து ரெண்டு மணி நேரம் அடிச்சிருக்காங்க, அந்த மாதிரி அடிச்சிருக்காங்க, கேவலமா கீழே தள்ளிருக்காங்க, என்னென்னமோ சார் விளையாட்டு மாதிரி கூட பண்ணிருக்காங்க. அப்படிப்பட்ட மத்தியில கூட ஏசு கிறிஸ்து ரொம்ப அமைதியாயிட்டாரு, தேவன மாத்தம் பார்த்தா ரொம்ப நம்பிக்கையில அபமானங்களை தவிச்சுறாங்க. சோ அப்போ இன்றைய கிளாஸ் நாங்க முடிக்கிறோம். சோ நெக்ஸ்ட் வீக் நீங்க வாசிக்க வேண்டிய வசன பகுதி இதுதான், அரசு ரீதியான சோதனையில 1 மற்றும் 2 மாத்திரம் வாசிச்சு வந்துருங்க. அரசியல் ரீதியான சோதனை 1 மற்றும் 2, அதை குறித்து நம்ம அடுத்த வாரம் தியானிக்கலாம். சில சந்தேகம் இருந்துச்சா கூட நீங்க தாராளமாக கேட்கலாம். தேவன் தாம் என் மனைவி மாஸ்டர் வச்சு கிருபை செய்வாராக. ஆமாம்.